أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما توفيقي ولا اعتصامي إلا بالله عليه توكلت وإليه أنيب حسبي الله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم والفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الذين يرمون المحسنات ثم لم يأتوا بأربعة شهداء فاجلدوهم ثمانين جلدة ولا تقبلوا لهم شهادة أبدا وأولئك هم الفاسقون صدق الله العظيم وقال نبينا عليه الصلاة والسلام إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى ومن كانت هجرته إلى الله ورسوله فكانت هجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه صدق رسول الله صلى الله عليه وسلم புகழ் அனைத்தும் அகிலத்தாருக்கு ரப்பாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. சலவாத்தும் சலாமும் நம் உயிருக்குயிரான உயிரினும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் வழியிலே வந்த சத்திய சஹாபாக்கள், தோழர்கள், நல்லவர்கள், குறிப்பாக இங்கே குழுமியிருக்கிற நம்ம துணை வீரர்கள் மீதும் அல்லாஹுவின் பேரருள் என்றென்றும் உரித்தாவதாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய உலமா பெருமக்களே, வருகை தந்திருக்கிற பாசத்திற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, வாலிப நண்பர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் நம் மீது செய்த ஒரு பெரிய உபகாரத்தின் வெளிப்பாடாக அந்த அல்லாஹுவினுடைய வேத வார்த்தைகளை கேட்க, அதை புரிந்து கொள்ள, அதன்படி வாழ்க்கையில் செயல்படுவதற்கு ஒரு உன்னதமான தளத்தை அமைத்து தந்தானே அந்த ரப்புக்கே சர்வ புகழும் உரித்தாவதாக. ரப்பே, இதற்கென்று எங்களை தேர்ந்தெடுத்தாய், உன்னுடைய வார்த்தைகளை கேட்க வைத்தாய், புரிய வைத்தாய், அதன் மீது உண்டான பிரியத்தை ஏற்படுத்தி தந்தாய், வாழ்க்கையில் அந்த நல்லமல்களின் பக்கம் நடைபோடுகிற ஒரு வாய்ப்பையும் எங்களுக்கு தந்தாய். இதனுடைய ஆரம்பம், இதனுடைய முடிவு எல்லாம் உன்னையே சார்ந்தது ரப்பே நாயனே. இந்த வாய்ப்பை நீ எங்களுக்கு தந்ததற்காக வேண்டி ஆயிரம் ஆயிரம் நன்றிகளை உன்னுடைய தர்பாரிலே அள்ளி சமர்ப்பித்தவர்களாக ரப்பே, எங்களை நீ பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பெற்றோர்களை நீ பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், உலக முஸ்லீம்களை நீ பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், வாழுகிற காலத்தில் முழுக்க முழுக்க ஷரியத்தினுடைய அடிப்படையில் வாழுகிற நல்ல மக்களில் யா அல்லாஹ் எங்களையும் சேர்த்தல் புரிவாயாக. யா அல்லாஹ், சத்தியத்தை சத்தியமாக விளங்கி அதனுடைய வழியில் நடைபோடுகிற நல்லவர்களில் யா அல்லாஹ் எங்களையும் சேர்த்தல் புரிவாயாக. யா அல்லாஹ், அசத்தியத்தை அசத்தியமாக விளங்கி அதை விட்டு வெகு தூரம் செல்லுகிற மக்களில் யா அல்லாஹ் எங்களையும் சேர்த்தல் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய கடைசி நேரம் இந்த உலகத்தை விட்டு நாங்கள் பிரிய இருக்கிற போது யா அல்லாஹ், எங்களுடைய அமல்களை முழுமைப்படுத்தியவர்களாக, எந்த கடனும் இல்லாதவர்களாக, உன்னின் மீது நல்லெண்ணம் கொண்ட நிலையில் பிரிகிற மக்களில் யா அல்லாஹ் எங்களையும் சேர்த்தல் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய கபருடைய வாழ்க்கையை ஒரு சுகந்தமான வாழ்க்கையாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், எந்த குர்ஆனை நாங்கள் பிரியப்பட்டு வாரம் வாரம் இங்கே வந்து அமருகிறோமோ அந்த குர்ஆனை எங்களுக்கு கபரிலே ஒரு நல்ல தோழனாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், நாளை கியாமத்துடைய நாளையில் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முபாரக்கான கரத்தினால் நீர் வாங்கி அருந்துகிற பாக்கியமிக்க உம்மத்துகளில் யா அல்லாஹ் எங்களையும் சேர்த்தல் புரிவாயாக. யா அல்லாஹ், நாளை சுவனத்தில் நபிமார்களோடும் சித்தீக்கீன்களோடும் சுஹதாக்களோடும் அண்மித்திருக்கிற யா அல்லாஹ் அந்த உயர்ந்த ஆத்மாக்களில் யா அல்லாஹ் எங்களையும் சேர்த்தல் புரிவாயாக. யா அல்லாஹ், இந்த காலத்தில் வாழுகிற வாலிபர்களை சாலிஹீன்களாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், தங்களுடைய கற்புகளை பாதுகாத்து பேணி ஒழுக்கமாக நடக்கிற நல்ல மக்களாக அவர்களை ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், பெண் மக்களை சாலிஹாத்துகளாகவும், யா அல்லாஹ், ஒழுக்கம் பேணுபவர்களாகவும், தங்களுடைய கற்புகளை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியவர்களாகவும் ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், இந்த மஜ்லிஸில் எந்த சஹாபாக்களுடைய, தாபியின்களுடைய, இமாம்களுடைய, நல்லடியார்களுடைய பெயர்கள் சொல்லப்படுகிறதோ, அவருடைய கருத்துக்கள் மேற்கோள் காட்டப்படுகிறதோ, அத்துணை பேருடைய கபர்களையும் சுவனத்தினுடைய உயர்ந்த பூஞ்சோலையாக யா அல்லாஹ் நீ ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், இந்த மஜ்லிஸையும் இதுபோன்று உலகத்தின் பல்வேறு மூலைகளில் யா அல்லாஹ் உன்னை பற்றியும் உன்னுடைய தூதரை பற்றியும் குரான் ஹதீஸை பற்றி எங்கெல்லாம் பேசப்படுகிறதோ அந்த மஜ்லிஸை யா அல்லாஹ் உன்னுடைய தனிப்பெரும் கிருபையினால் நீ அதை பொருந்தி கொண்டு அதை நீயே யா அல்லாஹ் பாதுகாப்பாயாக. கண்ணியத்திற்குரியவர்களே, சூரா நூர் என்று சொல்லப்படுகிற பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலால், அவர்களுடைய வார்த்தைகளால் இந்த சூராவை நீங்களுடைய உங்களுடைய குழந்தைகளுக்கு, குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு சொல்லித்தாருங்கள் என்று சொல்ல தரப்பட்ட அந்த சூரா நூருடைய தொடர்புடையான விளக்க உரைகளை நாம் பார்த்து கொண்டே வருகிறோம். அதிலே கடந்த வாரங்களிலே விபச்சாரன் விபச்சாரி இவர்களுக்கு இஸ்லாம் வகுத்திருக்கக்கூடிய தண்டனைகள் என்ன என்ற அந்த கருத்து ரீதியான செய்திகளை மிக நீண்ட அளவிலே நாம் இங்கே பார்த்தோம். அதற்கு அடுத்தபடியாக அல்லாஹு தஆலா ஒரு விபச்சாரன் ஒரு விபச்சாரியை தவிர, அல்லது ஒரு விபச்சாரன் தவறான தொடர்புடையவன், தவறான தொடர்புடைய பெண்ணை தவிர வேறு யாரையும் திருமணம் முடிக்க முடியாது, இது முஸ்லிம்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்ன செய்திகளையும் நாம் விளக்கமாக இந்த மஜ்லிஸிலே பார்த்தோம். அதனுடைய தொடராக அடுத்த ஆயத்திலே அல்லாஹு தஆலா போன வாரம் இந்த ஆயத்தை ஆரம்பித்து விட்டு அதிலே சில செய்திகளை மட்டும் இந்த வகுப்பிலே நாம் பகிர்ந்தோம். அந்த ஆயத்தில் அல்லாஹு தஆலா சொன்னான், இந்த விபச்சாரங்களுக்கெல்லாம் முன்னோடியாக இருக்கிற, அதற்கு வழிகொள்ளுகிற அல்லது அதை எளிமைப்படுத்தி தருகிற கருத்து சுதந்திரம் என்கிற பெயரில் யாரை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் விமர்சித்து விட்டு போகலாம் என்கிற அந்த செய்தியை குறித்து இஸ்லாம் பேசுகிறது. வாரம் வாரம் நாம் வாழுகிற இந்த பகுதியில் எந்த குறைகளை நிறைகளை நாம் காணுகிறோமோ, சமுதாயத்தினுடைய தளத்தில் இதெல்லாம் என்ன என்கிற நோக்கத்தோடு பார்க்கிற அந்த செய்திகளுக்கு அல்லாஹ் இந்த மஜ்லிஸின் மூலமாக, குறிப்பாக இந்த ஆயத்துகளின் மூலமாக நமக்கு சில பாடங்களை உணர்த்தி தருகிறான். சமீப காலங்களில் கருத்து சுதந்திரம் என்ற பெயரில் யாரை வேண்டும் எப்படி வேண்டுமானாலும் யாரும் எப்படியும் விமர்சிக்கலாம் என்கிற ஒரு தளத்தில் இந்திய உலக சமூகம், இந்திய சமூகம், குறிப்பாக நாம் வாழுகிற இந்த தமிழகத்தினுடைய சமூகத்தில் நடைபோடுகிற அந்த செய்தியை குறித்து இந்த வசனம் பேசுகிறது. வல்லதீன யர்மூனல் முஹ்ஸனத் ثم لم يأتوا بأربعة شهداء. அல்லாஹ் சொல்லுகிறான், யார் ஒருவர் ஒரு முஹ்சினான பெண்ணை விமர்சித்து விட்டு, அவரை பற்றி தவறான ஒரு அணுகுமுறையை சமூகத்தில் பதிவு செய்துவிட்டு, அதை நிரூபிப்பதற்காக வேண்டி நான்கு சாட்சிகளை கொண்டு வரவில்லையோ அல்லது அவரால் கொண்டு வர முடியவில்லையோ, லம் யஅது பி அர்பஅதி ஷுஹத ஃபஜ்லிதூஹும் தமானீன ஜல்த, அவருக்கு 80 கசையடிகள் அரசாங்கத்தின் மூலமாக கொடுக்கப்பட வேண்டும். வலா தக்பலு லஹும் ஷஹாதத்தன் அபத, அவருடைய சாட்சியை இனி அவர் வாழும் காலம் முழுக்க அங்கீகரிக்க கூடாது. ஃபஉலாஇக இன்தல்லாஹி ஹுமுல் ஃபாஸிகூன், அல்லாஹு தஆலா அவரிடத்திலே அவர்கள் பாவிகளாக கருதப்படுவார்கள் என்கிற அந்த செய்தியை அல்லாஹு தஆலா இந்த வசனத்தின் மூலமாக பதிவு செய்கிறார். இந்த ஆயத்திற்கு விளக்கம் எழுதுகிற பெருமக்கள் போன வாரம் சொல்லும் போது இது சம்பந்தமாக சில கைது கருத்துக்களை இங்கே பகிர்ந்தோம். இந்த ஆயத்துகளுக்கு விளக்கம் சொல்லுகிற பெருமக்கள் சொல்லுகிறார்கள், இஸ்லாம் என்பது ஆண் பெண்ணை ஒரே தளத்தில் வைத்து பார்க்கிற ஒரு சமூகம், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அதை ஒரே நேர்கோட்டில். இன்றைக்கு இந்த உலகம் எந்த பெண்ணுரிமையை குறித்தும் ஃபெமினிசம் குறித்தும் பேசிக் கொண்டிருக்கிறதோ அதை 1400 ஆண்டுகளுக்கு முன்னே இஸ்லாம் பேசியது. ஒரு ஆண் 2 ரக்காயத்து தொழுதால் என்ன நன்மையோ அதே நன்மைதான் ஒரு பெண் தொழுதால். ஒரு ஆண் நோன்பு நோற்றால் என்ன நன்மையோ ஒரு பெண் நோன்பு நோற்றால் அதே நன்மை. அவள் பெண் என்பதற்காக வேண்டி ஒரு காலமும் குறைத்து மதிப்பிடப்படாது. சரி, ஒரு பெண் தவறிழைத்தால் என்ன குற்றமோ அதே குற்றம்தான் ஒரு ஆண் தவறிழைத்தால். எப்படி நன்மையின் பக்கம் அதற்குரிய ஜட்ஜ்மெண்ட்டை மிக கரெக்டாக இஸ்லாம் கொடுக்கிறதோ அதே போன்று தவறுக்கும் மிக சரியான தண்டனையாக ஆணுக்கும் பெண்ணுக்கும் சேர்த்து கொடுக்கிறது. இந்த போன வாரம் சொல்லும்போது இந்த சட்டம் இப்போதைக்கு நீக்கப்பட்ட அந்த ஒரு சட்டத்தை குறித்து நாம் பார்த்தோம். அதிலே ஆணுக்கு உரிமை கிடைக்கவில்லை, பெண்ணுக்கு மட்டுமே உரிமை கிடைக்கிறது அப்படிங்கிறதுக்காக வேண்டி, ஆண் தண்டிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி நீக்குகிற சட்டங்களை இஸ்லாம் சொல்லவில்லை. ரெண்டு பேரையும் ஒரே தராசில் இந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அப்படிங்கறத குறித்து மிக அழகாக குரான் சொல்லி தருகிறது. இரண்டு பேரும் ஒரே தளத்தில் பயணிக்கக்கூடியவர்கள். சரி, அப்போ இந்த சட்டத்தின் மூலமாக அல்லாஹ் சொல்லுகிறான், போகிற போக்கில் சமூகத்தில் யாரும் யாரையும் குறை சொல்லலாம் என்கிற போக்கிற்கு அல்லாஹு தாலா ஒரு மிகப்பெரிய தடையை ஏற்படுத்துகிறார். விபச்சாரம் என்பது நாம் ஏற்கனவே பதிவு செய்ததை போன்று இஸ்லாமிய குற்றவியல் சட்டங்களில் கிரிமினல் லாஸ்ல முதல் தரமாக இருப்பது விபச்சாரத்தினுடைய சட்டம். இது ஏன் நான் திரும்ப திரும்ப ஒவ்வொரு வாரமும் இந்த செய்தியை நம்ம பதிவு செய்யணும் அப்படின்னு சொன்னா, இது அழுத்தமாக ஆழமாக இந்த செய்திகள் நம்மின் ஊடாக அல்லது இந்த தளத்தின் ஊடாக பொதுமக்களிடத்தில் போய் பதிய வேண்டும். இஸ்லாமியர்களிடத்தில் குறிப்பாக இது சம்பந்தமான சிந்தனைகள் வர வேண்டும். அந்த விபச்சாரத்திற்கு தூண்டக்கூடிய எல்லா வழிகளையுமே இஸ்லாம் ஹராமாக்கியது. அது எந்த வழியா இருந்தாலும் சரி, அதற்குரிய காரணமாக டெக்னாலஜி, மீடியா, இன்றைக்கு இருக்கக்கூடிய வளர்ச்சி என்கிற பெயரில் நீங்கள் எதை காரணமாக்கினாலும் குர்ஆன் அதை குறித்து பேசுகிறது. ஹுர்ரிமத் அலிகால் அல் முஃமினி, இட்ஸ் ப்ரோஹிபிட்டட் ஃபார் த ஹக் ஆஃப் முஸ்லிம், இட்ஸ் நாட் அலவுட். அப்ப அனுமதி இல்லாத, நமக்கு அனுமதி தரப்படாத ஒரு கருத்தை நோக்கி நாம் பயணிப்பதை இஸ்லாம் ஒரு காலமும் அங்கீகரிப்பதில்லை. அப்ப அதற்கு சார்பாக எப்படி ஒரு மிகப்பெரிய குற்றமாக ஆக்கியிருக்கிறதோ அதற்குரிய சாட்சிகளுக்குரிய தண்டனையையும் அதே அளவுக்கு இஸ்லாம் மிகவும் கடுமையாக ஆக்கியிருக்கிறது. போகிற போக்கில் யாரை குறித்தாகிலும் எப்படி வேண்டுமானாலும் சொல்லிவிட்டு போகலாம் என்பதை இஸ்லாம் ஒரு காலமும் அங்கீகரிக்கவில்லை. ஒருவரை குறித்து கை நீட்டி இவர் விபச்சாரம் புரிந்தார் என்று சொன்னால் அதற்கு நான்கு சாட்சிகள் கொண்டு வர வேண்டும். அந்த நான்கு சாட்சிகள் தகுதியாக இல்லை என்று சொன்னால் அவர்களுக்குரிய தண்டனையை இஸ்லாம் நிரூபிக்கிறது, அவர்களுக்குரிய தண்டனையை இஸ்லாம் ஏற்படுத்துகிறது. யாரும் யாரை குறித்தும் அப்படி சொல்வதை அங்கீகரிக்கவில்லை. இதே இந்த சமீப காலமாக நடக்கிற இந்த பொது தளங்களில் நடக்கிற அந்த விவாதங்கள் உங்களுக்கு மிகவும் பரிச்சயமானதாக இருக்கலாம். அந்த மீ டூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது ஏற்படுத்தி அமெரிக்கா போன்ற நாடுகளில் அது மிக வளர்ந்து இன்னைக்கு தான் இது இங்கே தமிழ்நாட்டில் இன்னைக்கு இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அங்கெல்லாம் வந்து இதே மாதிரி ஒருத்தர் என்ன இவர் எப்படி செஞ்சாரு அவர் இப்படி செஞ்சாரு என்று அந்த பெண்கள் தங்களுடைய ஃபெமினிசத்தை குறித்தும் நான் தான் பாலியலால் துன்புறுத்தப்பட்டதை குறித்தும் சமூக தளங்களில் பகிர்ந்து அதுவும் குறிப்பாக பெரிய ஆளுகளை பத்தி வேண்டுகிறது. இது ஒரு வகையான ஜாஹிலியத். நம்ம ஏற்கனவே எத்தனை வகையான திருமணத்தை இஸ்லாம் அனுமதித்தது, அந்த நேரத்தில் ஜாஹிலியா காலத்தில் எந்தெந்த திருமணங்கள் எல்லாம் இருந்தது என்பதை குறித்து இமாம் புகாரி தன்னுடைய கிதாபு நிக்காஹினுடைய முதல் ஹதீஸ்ல கொண்டு வருவார். பெருமானார் அவர்கள் சொல்லித் தருவார்கள் ஜாஹிலியா காலத்தில் எத்தனை நிக்காக இருந்துச்சு. அதுல ஒரு வகையான நிக்காக தன்னுடைய குழந்தை ஊரினுடைய பெரிய தலைவருக்கு பிறந்திருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு தன்னுடைய மனைவியை தாரை வார்க்கிற காலம் அது. இன்றைக்கு கொஞ்சமும் குறையில்லாமல் தன்னை குறித்து இன்னொரு உயர்ந்த ஆணோடு யாரோடையாவது சொல்லி இவன் என் கூட இருந்தான், எவ்வளவு ஒரு சகித்துக் கொள்ள முடியாத. இது அமெரிக்க கலாச்சாரங்களுக்கு வேண்டுமானால் அழகாக இருக்கலாம், அவர்கள் ஒத்துக்குவாங்க. இந்திய கலாச்சாரத்திற்கு இங்க அப்படிப்பட்ட சிந்தனையும் கிடையாது, போக்கும் கிடையாது. அதை இங்க வரையும் கொண்டு வர்றான். அதை குறித்து சமூக தளங்களில் நிறைய பேசப்படுகிறது. ஆயத்து அதாக இருக்கிறதுனால அதை சொல்றேன், இல்லைன்னா நமக்கு தேவையில்லை. கருத்து சுதந்திரம் என்கிற பெயரில் யாரையும் காயப்படுத்துவதை இஸ்லாம் அனுமதிப்பதில்லை. எப்படி ஒரு மனிதனுடைய, நான் ஏற்கனவே ஆரம்பத்தில் சொன்னான், ஆரம்பத்தில் இஸ்லாம் சொன்னது உயிர் பாதுகாப்பு. உயிர்ல முதல்ல இருந்தாதான் அப்புறம் தீன்லே நாம் நிலைத்திருக்க முடியும். ஒரு மனிதனுக்கு உயிர் பாதுகாப்பு இஸ்லாத்தினுடைய அந்த ஹுகூக்குல் ஹம்சா என்று சொல்லப்படுகிற ஐந்து அடிப்படையான த பேசிக்கல் நீட்ஸ் அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது, த பேசிக் நீட்ஸ். அதுல ரெண்டாவது வகையான பாதுகாப்பு மான பாதுகாப்பு. நான், என்னுடைய குடும்பம், என்னுடைய சந்ததிகள் மானத்தோடு வாழ வேண்டும். போகிறவர்கள் எல்லாம் சேற்றை வாரி இறைப்பதற்கு அடுத்தவர்களுடைய மானம் அவ்வளவு ஒன்றும் லேசானதல்ல. அதனாலதான் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய அந்த கடைசி உரை ஜும்மா உரையில இந்த உலகத்தை விட்டு தான் போவதற்காக வேண்டி ஹஜ்ஜத்துல் விதால நின்று பேசின பேச்சு அந்த மொத்த தன்னுடைய வாழ்நாளையில் நடைபெற்ற அந்த செய்திகளை சுருக்கி தன்னுடைய சமூகத்துக்கு காம்பாக்டா சில விஷயங்களை கொடுத்தாங்க. அவ்வளவு நாள் நடந்த அந்த நிகழ்ச்சிகளையும் சுருக்கி தன்னுடைய ஆண்ல அந்த வாழ்ந்த நாட்களில் வஹியினுடைய நாட்களில் எந்த செய்திகள் எல்லாம் கிடைச்சதோ அத்தனையும் சுருக்கி என்னுடைய ஹஜ்ஜத்துல் விதா இதோட நான் உங்கள்கிட்ட இருந்து போறேன். அக்மல் துலக்கும் தீனக்கும் வாட்சுமம் துலைக்கும் நேமதி அல்லாஹ் அது இன்னையோட உங்களுடைய மார்க்கம் முடிவு பெற்று விட்டது. இனி உங்களுடைய அடுத்து யாரும் வந்து எதையும் சொல்லுவதற்கல்ல, என் காலம் முடிய போகிறது என்று சொன்ன அந்த விதாவில் பெருமானார் தேர்ந்தெடுத்து சில வார்த்தைகளை மட்டும் பேசினாங்க. அதுல பேசின ஒரு வார்த்தை, இன்ன அம்வாலக்கும் அம்புசக்கும் வா அராதக்கும் ஹராமுன் அலைக்கும் கஹுர்மதி யௌமிக்கும் ஹாதா ஒஃபி பலதிக்கும் ஹாதா. ஒன்னொன்னா சொல்றாங்க, ஒஃபி ஷஹரிக்கும் ஹாதா. உங்களுடைய மானம் இருக்கிறதே அது விளையாட்டு பொருள் அல்ல. இந்த நாளைக்கு எவ்வளவு மரியாதோ, இந்த மாதத்திற்கு என்ன மரியாதோ, இந்த ஊருக்கு என்ன மரியாதை, அவ்வளவு மரியாதை. இப்ப மானம் அப்படிங்கிறது இல்ல. இன்னொரு ஹதீஸ்களில் வருது, காலங்கள் செல்ல செல்ல கியாமத்துனுடைய அடையாளத்தில் அப்படி அடுத்தவருடைய மானத்தை பறிக்கப்படும். ரெண்டாவது, இந்த விஷயங்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, யாரையோ ஒருத்தரை காயப்படுத்துகிறோம் அல்லது யாரையோ ஒருத்தரை அசிங்கப்படுத்துறத நினைச்சு தான் தலையிலே மண்ணாவாரி போட்டுக்கிறாங்க. அப்ப அவங்களுடைய கேரக்டரை குறித்து சமுதாயம் கேள்வி கேட்கும்ல, அப்ப நீங்க எப்படி இருந்தீங்கன்னு அது தெரியல. நம்ம என்ன, இது ஒரு சுதந்திரம் என்கிற போர்வையில் அல்லது நாங்கள் கருத்து சுதந்திரமாக, நீங்கள்லாம் எப்படி வர்றீங்க பாருங்க, வாங்க வாங்கன்னு தூண்டி விட்டு கொண்டு வந்து நடு ரோட்ல நிப்பாட்டி வச்சு கேவலப்படுத்தலாம். அதை புரிஞ்சுக்கிறதுக்கு மண்டை இல்லை, விளங்கல. இப்ப இவங்க கருத்து சுதந்திரத்தை ஆரம்பிச்ச மாதிரி இப்ப ஆண்கள் எல்லாம் கருத்து சுதந்திரத்தை ஆரம்பிக்கலாம். என் கூட எவ்வளவு வந்தா தெரியுமான்னு ஆரம்பிச்சா என்ன நடக்கும் சமுதாயத்துல, எவ்வளவு அசிங்கமா இருக்கும். எத்தனை பேருடைய வாழ்க்கை, மனைவி, குழந்தை, குட்டி, பேரம் பேத்தி எல்லாமே கேள்விக்குறி இல்ல. அப்ப நீங்க சொல்றது மாதிரி நாங்களும் சொல்லுவோம், குல்லு உம்மதி முஆஃபா இல்லல் முஜாஹிரூன். 1400 வருஷத்துக்கு முன்னாடி பெருமானார் சொன்னாங்க, என்னுடைய உம்மத்துல எல்லாத்தையும் மன்னிச்சிருவான். அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், குல்லு உம்மதி முஆஃபா இல்லல் முஜாஹிரூன். முஜாஹிர்களை தவிர யார சொல்லார், மனில் முஜாஹிரூன். முஜாஹிர்கள் யார், பெருமானார் சொன்னாங்க, இரவிலே ஒரு பாவம் செய்து அல்லாஹ் மறைத்து வைத்திருப்பான், காலையில அந்த திரையை கிழிப்பான், அவனை ஒரு காலமும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். இது என்ன, இது வாழுதப்ப இன்றைக்கு நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிகள். இதை நான் ஏன் இது சொல்றேன்னா, இஸ்லாமியர்களுக்கு சில பொறுப்புகள் உண்டு, சில கடமைகள் உண்டு, சில கட்டமைப்புகள் உண்டு. யாரோ பேசுறாங்க, என்னமோ பேசுறாங்க, எவனோ பேசுறான், பொதுத்தளத்தில் பேசுறான், அப்படிலாம் இல்லை. நாம் சில செய்திகளை, நம்முடைய மார்க்கத்தினுடைய செய்திகளை நாம் பதிவு செய்ய கடமைப்பட்டவர்கள். இந்த நேரத்தில் இதற்கு இஸ்லாம் வழங்கக்கூடிய தீர்ப்புகள் என்ன, 1400 வருஷத்துக்கு அப்புறமும் என்ன அழகாக இஸ்லாம் பேசுகிறது. யாரோ ஒருத்தர் சொல்றது இல்லை, அவரை அவரே சொன்னாலும் கூட அதற்குரிய வழிகளை இஸ்லாம் என்ன சொல்லுகிறது. வல்லதீன எர்மூன், போன வாரமே சொல்லும்போது சொன்னேன், எர்மூன் ஒருத்தரை பத்தி பேசுறதுக்கு தக்கல்லம பிஹி அல்லது தத்தாவல லிசானஹு என்று அரபியிலே பல்வேறு வார்த்தைகள் வருது. இஸ்தபால, அரபியில ஒரு வார்த்தை உண்டு, இஸ்தபால அப்படின்னு சொன்னா அவருடைய நாக்கை நீட்டுறதுன்னு அர்த்தம். அடுத்தவருடைய ஹக்கிலே தன்னுடைய நாக்கை நீட்டுவது அல்லது அல்லது கால பிஹி அவரை பத்தி இப்படி சொன்னார், அந்த வார்த்தையெல்லாம் அல்லாஹ் சொல்லல. எர்மூனல் முஹ்சனத், தோஸ் ஹூ ஆர் throwing the stones of others, chastity. அழகா சொல்றான் அல்லாஹ், அடுத்தவர்களுடைய மானத்தில் கல்லெறியக்கூடியவர்கள், கல்லை மட்டுமல்ல கத்தையையும் எறியக்கூடியவர்கள். எர்மூன் அப்படின்னு சொன்னா ஏதாவது ஒன்றை எழுந்து கிரிப்பது, காயப்படுத்துவது. வெறும் கத்தியும் அது போன்ற பொருட்கள் மட்டுமே ஒருத்தரை காயப்படுத்துவதில்லை, வார்த்தைகளும் காயப்படுத்துகிறது. இஸ்லாம் சொல்லுகிறது வார்த்தைகளும் காயப்படுத்து. அவர்களை காயப்படுத்தியவர்கள் யார் அந்த முஹ்சனாத்? இதற்கு விளக்கம் எழுதுகிற இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அதே மாதிரி இமாம் இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இது போன்ற மிகப்பெரிய மேதைகள், குர்ஆனுடைய முஃபஸ்ஸிர்கள் இதற்கு எழுதும்போது எழுதுகிறார்கள், இது பெருமானாருடைய மனைவி சார்ந்த செய்தியாக அது சார்ந்து இறக்கப்பட்டதாகவும் ஒரு கருத்து சொல்லப்படுகிறது. இதனுடைய சபபு நுசூல்ல அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சார்ந்தும் இந்த செய்தி இறக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஆனா இதுக்கு பின்னாடி உள்ள ஆயத்துகள் தான் அந்த கிஸ்ஸத்து இஃப்க் என்று சொல்லப்படுகிற பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குறிப்பாக மனைவியின் மீது இட்டுக்கட்டிய, கலங்கம் விளைவித்த அந்த மக்களினுடைய அந்த கேள்விகளுக்கு பதிலாக இறங்கிய ஆயத்துகள் பின்னாடி வருது. ஆனா இதையும் சேர்த்து சொல்லுகிறார்கள், இதுவும் அதற்குன்னு. ஆனா இதற்கு விளக்கம் எழுதுகிற பெருமக்கள் எழுதுகிறார்கள், இல்லை இல்லை, எப்பொழுது மிகப்பெரிய தண்டனையை அல்லது மிகப்பெரிய ஒரு செய்தியை இஸ்லாம் கிரிமினல் லான்னு வகுத்துருச்சோ அதற்குரிய எல்லா விதமான சட்டங்களையும் இஸ்லாம் டைட் பண்ணுது. போற போக்குல இப்படி சொல்லிட முடியாது, சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி அப்படி சொல்பவர்களுக்கென்று சில தனி தண்டனைகளை இஸ்லாம் வகுக்கிறது. இன்னைக்கு அதை வச்சு தானே சொல்லிட்டு போறாங்க, யாரை பத்தி வேண்டாலும் எது வேண்டாம்னு சொல்லலாம். கேட்டா அப்படிங்களா, சாரி இங்க தெரியாம சொல்லிட்டேன், அப்படிலாம் போக முடியாது. இன்னொருத்தனுடைய மானத்தை பிராண்டி விட்டு அதை அசிங்கப்படுத்தி விட்டு வேறொரு இடத்துல போய் தெரியாம சொல்லிட்டேன் சாரிங்க, இதுக்கு பேர் கருத்து சுதந்திரம்னோ, இதுக்கு பேர் வேற சுதந்திரம்னோ, இதெல்லாம் எழுத்து சுதந்திரம்னோ, பத்திரிகை எதுவாக இருந்தாலும் அப்படி சொல்லிவிட்டு போக முடியாததற்குத்தான் இஸ்லாம் சொல்லுகிறது அவனுக்கு சில தண்டனைகளை கொடுங்கள். அந்த தண்டனையும் எப்படி இருக்க வேண்டும், ஆக மோசமானதாக இருக்க வேண்டும், மிக கடுமையானதாக இருக்க வேண்டும். குற்றவியல் தண்டனைகளில் மிக இஸ்லாம் சொல்லுகிற அந்த சிவில் லாஸ்ல மிக கடுமையான தண்டனை விபச்சாரத்திற்கு, அது 100 கசையடி. அதற்கு அடுத்துள்ள தண்டனைகளுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி மாறி சட்டங்களை சொல்லுகிறது. அதுக்கு அடுத்த லெவல்ல இதுக்கு 80 கசையடி. ஒருத்தன் இப்படி பேசினா அப்படின்னு சொன்னா அவனை நிப்பாட்டி வைத்து 80 கசையடி கொடுக்க. சரி, ஒரு ஆண் ஒரு பெண்ணை குறித்து பேசினால் மட்டும்தானா இப்படியான்னு கேட்டா, இல்ல, ஒரு ஆணை குறித்து ஒரு பெண் பேசினாலும் இதே தண்டனை. அத முஃபஸிர்கள் மறக்காமல் பதிவு செய்கிறார்கள். இந்த இடத்துல அல்லாஹு தஆலா எர்மூனல் முஹ்ஸனாத், அந்த சங்கையான பெண்களை குறித்து எவர்கள் குறை சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு தான் தண்டனை அப்படின்னு சொல்லி இருக்கிறதுனால பெண் கம்யூனிட்டி எல்லாம் ரொம்ப சேஃப், அவங்க யாரை பத்தி வேண்டாலும் ஏதாவது பேசலாம், அவங்களுக்கு தண்டனையே கிடையாது அப்படிங்கிறது இல்ல அப்படின்னு எழுதுறாங்க. ஒரு பெண் இன்னொரு பெண்ணை குறித்தோ அல்லது ஒரு பெண் இன்னொரு ஆணை குறித்தோ இது போன்ற பாலியல் சார்ந்த செய்திகளை இட்டாக கெட்டினால் அவர் இதே தண்டனையை, இதே 80 கசையடியை அவருக்கும் கொடுக்கப்படும் என்பது அஹ்லே சுன்னா ஜமாஆவினுடைய, நம்முடைய முஃபக்கிகள், நம்முடைய ஃபிக்ஹு கலையினுடைய அறிஞர்கள் நமக்கு வகுத்து தந்திருக்கக்கூடிய தகவல் அது. அப்ப ரெண்டாவது, எப்படி இட்டு கட்டுவது அப்படின்னு ஒரு கேள்வி. இப்ப இந்த இட்டு கட்டுறதுன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த இஃப்க் அப்படிங்கிறது அடுத்தவர்களின் மீது இட்டு கட்டுதல் அப்படிங்கிறது, அது எப்படி ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ஒருத்தரை குறித்து இவர் இவரோடு இருந்தார் அல்லது இவருடைய உறவு தவறாக இருந்தது அப்படின்னு சொன்னாலும் இந்த தண்டனை. அது இல்லாமல் ஒருத்தரை குறித்து ஒருத்தர் இவர் விபச்சாரத்தில் பிறந்தவர்னு சொல்றார், ஹுவ இப்னு ஜானின் அப்படின்னு சொல்றார், அல்லது இவருடைய தாய் ஒரு விபச்சாரி, இவருடைய தந்தை ஒரு விபச்சாரன். இப்ப இந்த வார்த்தையெல்லாம் கோத்து எழுதுறாங்க. இது எல்லாம் சொன்னாலுமே இந்த சட்டத்திற்குள்ளே அவர் வந்துடுவார். வெறுமனே ரெண்டு பேர் சேர்ந்து இருந்தாங்கன்னு போய் கம்ப்ளைண்ட் பண்ணி அதுக்குள்ள அந்த ஆதாரங்களை நம்மால் கொடுக்க முடியாவிட்டால் அதற்குரிய தண்டனை மட்டும் இது இல்லை. ஒருவரை குறித்து ஹுவ பினு ஜானின், ஹுவ இப்னு உம்முஹு ஜானியா, அபூஹு ஜானின், இப்படி எந்த வார்த்தையை குறித்து ஒருவரை சொன்னாலும் அவர் இந்த தண்டனைக்கு உரியவராக கருதப்படுவார். இந்த நேரத்தில் கொஞ்சம் யோசிக்கணும். இடையில சமீபத்தில் நடந்த ஒரு மீட்டிங்ல ஒருத்தர் பேசும்போது சொன்னார், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், ஒருத்தர் பேசும்போது சொன்னார், ரெண்டு பேர் வண்டியில் போகிறாங்க, காரில் போகிறாங்க, ரோட்டில் கார் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, இடிச்சுக்கிட்டாங்க, ரெண்டு பேருக்கும் சண்டை வந்துடுச்சு. தமிழ்நாட்டில் இறங்கின உடனே ரெண்டு பேரும் பேசுகிறாங்க, கோபம் வந்துடுச்சு, சண்டை முத்திருச்சு, என்ன நடக்கும், இவர் அவங்க அம்மாவை பற்றி திட்டுறாரு, அவர் இவங்க அம்மாவை பற்றி திட்டுறாரு, அந்த அம்மா அல்லான்னு வீட்டில் இருக்கு, நான் சொல்றது விளங்குதா, அந்த அம்மாவுக்கு இந்த ஆக்சிடென்ட்டுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, இடிச்சுக்கிட்ட இவன் ரெண்டு பேரும், ஆனா திட்டுறது யார, நீ உன்னையும் இவனையும் திட்டிக்கணும், அந்த மகன் அவன் கேட்கிறாரு, இவன் பேசுறது அவன் ஒய்ஃபை பத்தி இவன் பேசுறான், இவன் ஒய்ஃபை பத்தி அவன் பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. உலகத்துல கெட்ட வார்த்தைகள் அப்படிங்கிறது குறிப்பாக பொம்பளைக்குன்னே இருக்கு, யாரையும் திட்டணும் அப்படின்னு சொன்னா குறிப்பா பொம்பளைய திட்டுறதுக்கு. இதே துபாயில் நடந்த தஃப்சீரில் கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 8-10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தகவலை அங்கே சொன்னேன். அந்த எப்படி பேசணும்னு அல்லாஹு தஆலா சூரா பக்ராவினுடைய ஆரம்ப பகுதியில் பேசுவோம், அவங்களுடைய பேச்சு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லிட்டு, சில வார்த்தைகள் நம்மையே அறியாமல் நம்முடைய பெற்றோர்களை, நம்முடைய சகோதரிகளை, நம்முடைய மனைவிமார்களை கொச்சைப்படுத்துகிற வார்த்தையை தினசரி வாழ்க்கையில் யூஸ் பண்ணுறோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தைகளை கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்க்கணும், நம்ம இதை பயன்படுத்தலாமா, நம்ம கூடாதா, நம்ம யாரை குறித்து பேசுறோம். ஏன்னா இந்த சட்டத்தின் அடிப்படையில் அவனை பிடிச்சு கொண்டு போய் 80 கசையடி அடிக்கணும். பேசிக்கான்ல அல் கலிமா கத்தக்கல்லம் அபி, வெளியே வந்துருச்சு, வந்த வார்த்தைகளை கூட்டில் அடைக்க முடியாது, முடிஞ்சு போன செய்தி. அடுத்த ஒரு மனிதனுடைய தாயை குறித்து ஒருவன் தவறாக பேசினால் பேசியதற்குரிய தண்டனையும் குற்றமும் அவனுக்கு உண்டு உண்டு. அப்ப இத வந்து அங்க இருக்கும்போது இந்த செய்தியை சொன்னேன், இதே மாதிரி அந்த வார்த்தையை சொல்லல, இந்த வார்த்தை குறிப்பாக சில கடலோர பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஊர்ல இருக்கக்கூடிய முஸ்லிம்கள்ட்ட ரொம்ப பிரபல்யமா இருக்கு. அது வந்து எப்படி அவங்க பயன்படுத்துறாங்கன்னா, எனக்கு துபாய் போறது வரையும் தெரியாது, அங்க போன உடனே அத்தாவை பார்த்து மோயன் சொல்றாரு, மொத்தம் மோனை பார்த்து அத்தா சொல்றாரு. அது ரொம்ப கேஷுவலா அவங்களுக்குள்ள, அது வந்து ஒரு பெரிய இதாவே அவங்களுக்கு, ஏன்னா அது அப்படியே ரத்தத்துல ஊறி போய் பழகின ஒரு செய்தியா ஆயிடுச்சு. இப்ப சொன்னேன், இது ரொம்ப மோசமான வார்த்தை, அல்லாஹ்வின் இடத்துல நாளைக்கு பதில் சொல்ல வேண்டி இருக்கும். அடுத்த பெண்ணையோ அல்லது மனைவியோ அல்லது தாயோ குறித்து இப்படி பேசுறதுக்கு உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா, உரிமை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊர் சைடில் அப்படின்னு சொன்னேன், இந்த ஊர் சைடில் இப்படி எல்லாம் பேசுறாங்க, இந்த மாதிரி பேசக்கூடாது. ரெண்டாவது நாள் தொழுவை பேருக்கும்போது கொடி பிடிச்சிட்டாங்க வந்து. அது எப்படி நீங்க எங்க ஊரை பத்தி அப்படி சொல்லலாம்? நான் இப்ப இந்த ஊரை சொல்லல, திரும்பவும் எங்க ஊர்ல தான் அப்படி பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சொல்லலாம்? நீங்க என்ன நீங்க சொல்றீங்க, நாங்க அப்படிலாம் பேசுறது இல்ல, அதை நினைச்சு பேசுறது இல்ல. அவங்க சொல்றது என்னன்னா, அதை நினைச்சு நாங்க பேசுறது இல்ல. அப்ப வந்து பல விஷயத்த நினைச்சுக்கிட்டேவா பேசுறான் மனுஷன், நினைக்காம தானே பேசுறான். அப்ப சொன்னேன், அடுத்த வாரம் உங்களுக்கு எல்லாம் பதில் இருக்குண்ணே, இன்ஷால்லா அடுத்த தப்சீர்ல உங்களுக்கு எல்லாம் இது பதில். அடுத்த தப்சீர்ல வந்து உட்கார்ந்தேன், ஆயத்து போச்சு பேசிக்கிட்டே இருக்கும்போது சொன்னேன், போன வாரம் சில சகோதரர்கள் வந்து வருத்தப்பட்டாங்க இந்த மாதிரிலாம் இல்லைன்னு. உண்மையிலே நான் வந்து அதற்காக வேண்டி என்னுடைய வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன், என்னுடைய மன்னிப்பையும் கேட்டுக்கிறேன். ஆனா ஒரு ஷர்த்து, ஆனா ஒரு கண்டிஷன், சில அந்த குறிப்பிட்ட ஆள்களிடத்துல மட்டும் அந்த மன்னிப்பு, அவங்க வருத்தப்பட்டது உண்மையா இருந்தா என்னுடைய மன்னிப்பு சில பேரிடத்துல. அது யாருன்னா, பிறந்ததுல இருந்து இதுவரையும் அந்த வார்த்தையே சொன்னது இல்லைன்னு ஒருத்தர் சொன்னாருன்னு அவர்த்த நான் மன்னிப்பு கேட்டுக்கேன். ஆனா எளிய திறமை அந்த ஊர்ல பிறந்த எவனுமே அதை சொல்லாம இருந்தது இல்லைன்னு, அது பெரிய தாடி வச்சவரும் சொல்றாரு அந்த வார்த்தையே. உங்களுக்கெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், அந்த கடலோர பகுதி ரொம்ப அசிங்கமான தரம் தாழ்ந்த, வேற எந்த ஒரு முஸ்லீம்களும் அப்படி ஒரு வார்த்தையை தன்னுடைய தாயை குறித்து தன்னுடைய மனைவியை குறித்து கொச்சைப்படுத்தி பேசுகிற வார்த்தையை அப்படி பயன்படுத்துறது, டே டு டே அத்தாவை பார்த்து முகஞ்சுறாரு, முகம் சுழித்த ஒரு நேரம் அது. ஏன்னா இப்படி பேசுறாங்களே, இது எப்படி இவங்களால? இன்னைக்கு அவர் தப்சீர்ல போட்டிருக்காரு, ஒருத்தர் தன்னுடைய ஒருவரை பார்த்து சொன்னார், நீ விபச்சாரத்தில் பிறந்தவன், அல்லது உன் தாய் விபச்சாரி, அல்லது உன் தந்தை விபச்சாரன்னு சொன்னா இவரை நேர புடிச்சிட்டு போய் காதிட்டு நிப்பாட்டணும். இவர் இப்படி சொல்லுகிறார், நான்கு சாட்சியை கொண்டாடான்னு கேட்பார். நீ சொன்னியா? ஆமா சொன்னேங்க, நான்கு சாட்சி. இல்லைங்க, உடனே சொல்லுவாரு, காதி இவனுக்கு 80 கசையடி கொடுங்க, வாழ்க்கை முழுக்க இவனுடைய சாட்சியை ஏத்துக்காதீங்க, எந்த கல்யாணத்திலையும் போய் கையெழுத்து போட முடியாது, எந்த கல்யாணத்திலையும் போய் கையெழுத்து போட முடியாது, இல்ல கையெழுத்து போடக்கூடாது, கையெழுத்து போடக்கூடாது. இன்னைக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு எத்தனை கல்யாணத்துல கையெழுத்து போடுறோம், அந்த கல்யாணம் செல்லுமா இல்லையா? அட கேள்வி கேட்கணும்ல. மத்த எல்லாத்துக்குமே ரெண்டு ரெண்டு சாட்சியை வச்ச இஸ்லாம் இதற்கு நான்கு சாட்சியை வச்சுச்சு, நான்கு சாட்சி கொண்டு வந்தே ஆகணும். சரி, இப்ப ஒருத்தர் இப்படி இட்டுக்கெட்டு இப்படி சொல்றாரு அப்படின்னு சொன்னா இது இந்த வார்த்தைக்கு மட்டும் தானா? அதுக்கு உலமாக்கள் இடத்துல, நம்முடைய புக்கஹாக்கள் இடத்துல சில கருத்து வேறுபாடுகள் இருக்கு. நம்முடைய இஜ்மா உல் உம்மா, நம்முடைய உம்மத்தினுடைய மொத்த ஐக்கியப்பட்ட உலமாக்கள் சொல்லுகிற கருத்து, இதுல அல்லாஹ் முஹ்சினாத் அப்படின்னு சொன்ன காரணத்தினால் இது வெறும் பாலியல் சார்ந்த வார்த்தைகள், தாயையோ அல்லது தந்தையோ அல்லது தன்னுடைய சகோதரியோ மனைவியோ யாரோ விபச்சாரத்தினுடைய வார்த்தை கொண்டு திட்டினால் அல்லது அது சம்பந்தப்பட்டு நிஸ்பத் அதை படுத்தி பேசினால் அப்ப அவர் நான்கு சாட்சி கொண்டு வரணும், அப்படி இல்லைன்னா அவருடைய ஷஹாதத் அங்கீகரிக்கப்படாது. கடைசியில் அல்லாஹ் சொல்றான், அவர் என்கிட்ட பாவி, அவர் என்கிட்ட பாவியனுடைய பட்டியலில் தான் இருப்பார் அப்படின்னு அல்லாஹ் முடிச்சுட்டான். இது இல்லாத வார்த்தையை ஒருத்தர் சொல்றார், இன்னொருத்தர் அப்படி பேசும்போது சொல்றார், அப்ப அதுக்கு இந்த சட்டம் பொருந்துமா அப்படின்னு சொன்னா சில உலமாக்கள் சொல்றாங்க பொருந்தும். யாரையாவது போகிற போக்கில் ஒருத்தனை பார்த்து காஃபிர்னு ஒருத்தர் சொல்றாரு, போகிற போக்கில் யா காஃபிர் அப்படின்னு கூப்பிடுறாரு ஒருத்தனை, அவர் வந்து முஸ்லீமா இருக்காரு, நான் ஏற்கனவே இதை பத்தி பல தடவை பேசியிருக்கேன். இன்னைக்கு மல்லம் காஃபிர், யாரெல்லாம் அவனை காஃபிர்னு சொல்லி அவன்லாம் காஃபிருக்கிறான், அந்த அளவுக்கு ஏதோ யூனிவர்சிட்டியில சர்டிபிகேட் கொடுக்குற மாதிரி, நீலாம் காஃபிர், நீலாம் காஃபிர், நீலாம் காஃபிர். அப்ப எவன் தான் முஸ்லீமும் யாரு தானு தெரியல. யாரு முடிவு பண்ற அத்தாரிட்டி அல்லாஹ் வந்து யாரு கையில கொடுத்து வச்சிருக்கான்னு தெரியல. யார் முடிவு பண்ற அத்தாரிட்டி? ஒல்லி அல்லாஹ் நோஸ். யார்கிட்ட ஈமான் இருக்கு, யார்கிட்ட ஈமான் இல்லைங்கிறது முடிவு பண்றது அவனுக்குரிய செய்தி இல்லை. அப்ப ஒருத்தனை பார்த்து சொல்றான், அந்த மஜூசியும், நீ ஒரு மஜூசி அப்படின்னு சொல்றான். அந்த யஹூதியும் ஒருத்தனை பார்த்து சொல்றான், யூ ஆர் ஏ ஜூ, யூ ஆர் ஏ கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்றான். அல்லது அந்த ஷாரிபுல் ஹம்ர், நீ குடியாரப்பைய அப்படின்னு ஒருத்தனை பார்த்து ஒருத்தன் சொல்றான். இது நான் சொல்லல, இதுல அந்த தப்சீர்ல எழுதுறாரு. இவ்வளவையும் சேர்த்தே அந்த இமாம் அவர் தன்னுடைய தப்சீர்ல எழுதுறாரு. ஒருவனை குறித்து இன்னொருவன் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை பிரயோகித்து ஒரு பப்ளிக்ல பேசினான். அந்த சாஹிபுல் ஹம்ரி, அல்லது அந்த சாரிக், நீ ஒரு திருடன் அப்படின்னு ஒருத்தனை பார்த்து சொல்றான். இப்படி எல்லாம் சொன்னா இதற்கும் இது போன்ற சட்டம், இதே சட்டம் உள்ள வருமா அப்படின்னு சொன்னா, நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி சில உலமாக்கள் இதே சட்டத்தை அப்ளை பண்ணுங்கிறாங்க. சில உலமாக்கள் இஜ்மாவில் உம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஜும்ஹூர் உலமாக்களுடைய கருத்து இல்ல இல்ல, இது வெறும் பாலியல் சார்ந்த அல்லது இது போன்ற அந்த செக்ஸ் சார்ந்த செய்திகளுக்கு மட்டும்தான் இந்த சட்டம், அடுத்தவனை விபச்சார குற்றம் சாட்டினால்தான் இந்த சட்டம். அதுக்கு என்ன சட்டம் அப்படின்னு சொன்னா, அதுக்கு பேர் தாசீர் அப்படின்னு சொல்லுவாங்க. தாசீர் அப்படின்னு சொன்னா அந்த காவி, அந்த ஊர்ல உள்ள அந்த ஜட்ஜ், அந்த கோர்ட்டினுடைய ஜட்ஜ் அவரை கூட்டு சொல்லுவார், நீ இப்படி சொன்னியான்னு கேட்பார். அவர் ஆமா அப்படின்னு சொன்னா அந்த நேரத்தில் அவருக்கு என்ன தண்டனை வேண்டுமோ அதை அவர் முடிவு செய்வார். அதுக்கு பேர் தாசீராத் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஏற்கனவே இந்த சட்டங்களை பற்றி உண்டான பேச்சு ஆரம்பிக்கும் போது அதை சொன்னேன், ரெண்டு உண்டு, அல் அஹ்காம் வத் தஸீராத், முடிவு செய்யப்பட்ட சட்டங்கள். இப்ப ஒருத்தனை ஒரு பெண்ணை குறித்து ஒரு ஆண் சொல்லிவிட்டால் அதுல காசிக்கெல்லாம் உரிமை கிடையாது. அவர் பாக்குறாரு, ஏங்க அவரே பாவமா இருக்காரு, வயசாளிங்க, 80 கசையடி தாங்க மாட்டாரு, ஒரு 40 கொடுங்களேன் அப்படிலாம் சொல்ல முடியாது. காசியா இருந்தாலும் போயிட்டு வாடான்டுவான். இது அல்லாஹ்வினுடைய ஹுக்கும். ஒருத்த விபச்சாரம் முடிச்சுட்டான், கல்யாணம் முடிச்சவனாக இருந்தால் கொல்லும் வரை, அவன் இறக்கும் வரை கல்லால் அடித்துக் கொள்வது, அவன் கல்யாணம் முடிக்காதவனாக இருந்தால் 100 கசையடி கொடுப்பது, இதுல காசிக்கு உரிமை இல்லை. அதை கொஞ்சம் குறைச்சுக்கோமே அல்லது கொஞ்சம் கூட்டிக்கோமே அப்படிலாம் சொல்ல முடியாது. சட்டம் அல்லாஹ் சொல்லி இருக்கிறான்னு எழுத முடியும், அவ்வளவுதான். தஸீராத் என்று சொல்லுகிற அந்த ஒழுக்க விழுமியங்கள், இஸ்லாமிய ஒழுக்க மாண்புகளை பாதுகாப்பதற்கு அந்த நேரத்தில் என்ன தேவையோ அந்த சட்டத்தை அவர் கொடுக்கலாம். அதுல கசையடியும் ஒண்ணு. அந்த கசையடிக்கும் இஸ்லாம் ஒரு வரையறை வகுத்திருக்கிறது. நம்முடைய புக்ககாக்கள், நம்முடைய இந்த பிக்குகளை சார்ந்த அறிஞர்கள் சொல்லுவார்கள், ஒரு காசி, ஒரு நீதிபதி கொடுப்பதாக இருந்தால் 40 கசையடி தான் கொடுக்க முடியும் அதிகபட்சம். 80ங்கிறது சட்டம் இல்ல, ஒரு நீதிபதி திரும்பவும் அவர் 100 கசையடி கொடுங்கன்னு சொல்ல முடியாது. அவருக்கு அனுமதி கொடுத்து 40, அவர் 20 கொடுக்கலாம் அல்லது 10 கொடுக்கலாம் அல்லது 15 கொடுக்கலாம் அல்லது 30 கொடுக்கலாம், 40 கொடுக்கலாம், அது வரையும் அவருடைய லிமிட்டேஷன். அந்த சூழலை பார்த்து, அந்த மனிதனை பார்த்து, அவனுடைய கேரக்டரை பார்த்து அவர் முடிவு பண்ணிக்கலாம், சரி இவனுக்கு இதை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த இடத்துல அல்லாஹு தஆலா முஹ்ஸின் அப்படின்னு சொல்றான். அந்த பெண்ணை குறித்து பேசும்போது, முஹ்ஸினான பெண்களின் மீது எவர்கள் அபாண்டம் சொன்னார்களோ, அந்த முஹ்ஸின் அப்படிங்கிறதுக்கு நம்முடைய முஃபஸ்ஸிரீன்கள் அழகான செய்திகளை வகுத்திருக்கிறார்கள். இமாம் குர்த்துபி அவர்கள் தன்னுடைய கிதாபில் எழுதும்போது அழகான செய்தி எழுதுவாங்க. அதற்கு 5 விதமான ஷருத்துக்களை நம்முடைய முஃபஸ்ஸிர்கள் அதிலிருந்து எடுக்கிறார்கள். ஒன்னாவது, ஒரு முஹ்ஸின், முஹ்ஸினான பெண் என்று சொன்னால், முஹ்ஸினாத் என்று சொன்னால் கற்புள்ளவள் என்று அர்த்தம். ஒரு பத்தினியின் மீது இட்டு கட்டினால் அப்படின்னு அர்த்தம், அதுக்கு வார்த்தைக்கு அர்த்தம். ஆனா அதுக்கு சொல்றாங்க, முதலாவதாக அவர் ஒரு முஸ்லீமாக இருக்க வேண்டும். அவர் எப்படி இருக்கணும்? அந்த பெண் ஒரு முஸ்லீமாக இருக்க வேண்டும். முஸ்லீமாக இருந்தால்தான் அவளின் மீது இந்த சட்டங்கள் செல்லுபடியாகும், ஜாரியாக ஆகும். அப்ப முஸ்லீமாக இல்லை அல்லது இட்டு கட்டியவன் முஸ்லீமாக இல்லை அப்படின்னு சொன்னா அவனின் மீது இந்த சட்டங்கள் செல்லுபடியாக ஆகாது. அப்ப முஸ்லீம் அப்படிங்கிறது முதல் ஷரத்து. ரெண்டாவது, பாலிகாக இருக்க வேண்டும், பாலிகான பெண்ணாக. இது அந்த இட்டு கட்டியவனுக்கும் இட்டு கட்டப்பட்டவருக்கும், போகிற போகல ஒரு பிள்ளைய பார்த்து அப்படி சொல்லிட்டு போனான், அல்லது ஒரு சின்ன பையன், பாலிக ஆகல, ஒரு சின்ன பையன் இன்னொருத்தன் மீது இட்டு கட்டுறான் அப்படின்னா இந்த சட்டத்திற்குள்ளே அவர்கள் வரமாட்டார்கள். அப்ப பாலிகாக இருக்கணும், வயதுக்கு வந்த நிலை. மூணாவது, ஆக்கிலாக இருக்கணும், நல்ல அறிவு, அறிவு தளத்திலே ஏதாவது புரிஞ்சு கொள்ளக்கூடியது, ஒரு மஜ்னூன், ஒரு ஒரு வேவரிங் மைண்ட் உள்ளவன், அல்லது வந்து மனநிலை பாதிக்கப்பட்ட ஒருவருடைய அந்த செய்தி ஒத்துக்கொள்ளப்படாது. மூணாவது. நான்காவது, ஹுர்ராக இருக்கணும். அந்த இட்டுக்கட்ட பெண் பட்ட பெண் இருக்கிறாளே, ஹுர். ஒரு அடிமையின் மீது இந்த சட்டம் செல்லுபடியாக ஆகாது. இதற்கு விளக்கம் எழுதுகிற ஒரே ஒரு இமாம், இமாம் அல்லாமா முத்தவல்லி ஷாராவி தன்னுடைய கிதாபில் இந்த செய்தி எழுதுறார். இந்த தஃப்ஸீர்ல எழுதும் போது அவர் சொல்றாரு, ஹுர்ராக இருக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டா, ஒரு பெண் ஹுர்ராக இருந்தால்தான் அவளின் மீது இந்த சட்டங்கள் ஜாரியாக்கப்படும். ஒரு அடிமை பெண்ணாக இருந்தால் அவளை யாரும் கேள்வி கேட்க முடியாது. இரண்டாவது, அதிகபட்சமான அடிமை பெண்கள் அந்த நேரத்தில் விபச்சாரத்திற்கென்றே பயன்படுத்தப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு காரணம் சொல்றாரு. ஹிந்த் அப்படிங்கிற பெண்ணை குறித்து நம்ம எல்லாம் படிச்சிருக்கோம். ஹிந்த், அந்த பெண்ணினுடைய அசல் பெயர் ஹிந்த், ஹிந்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருக்கோம். பெருமானாருடைய சச்சா ஹம்சா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய அந்த ஈரக்குலை எடுத்து கடிச்சு தின்ன, கடிச்சு துப்பிய அந்த பெண் அப்படிங்கிறது வரலாறு மறக்காமல் அந்த செய்தியை பதிவு செய்திருப்பது நமக்கு எல்லாம் தெரியும். அந்த ஹிந்து யாரு அப்படின்னு சொன்னா, முஆவியா ரதியல்லாஹு தஆலா அன்ஹுடைய தாய். அந்த அம்மா இஸ்லாத்துக்கு வந்துருச்சு பின்னாடி. அபு சுஃபியானுடைய மனைவி முஆவியா, நம்ம எல்லாம் தெரியும், மிகப்பெரிய அவர் பெரிய இதா இருந்தார், ஆட்சியாளராக இருந்தார் மலிக்காக. அப்ப அந்த முஆவியாவினுடைய தாய் அபு சுஃபியானுடைய மனைவி, அவர் தான் ஹிந்து. அப்ப அந்த ஹிந்து அம்மா இந்த செய்தி அந்த அம்மாட்ட போகுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆரம்ப காலத்தில் ஒருவர் இஸ்லாத்திற்குள்ளே வந்தால் அவங்களோடு எப்படி அக்ரிமெண்ட் போடணும் அப்படிங்கறத குறித்து அல்லாஹு தஆலா பேசி தந்தான். நான் ஏற்கனவே சொன்னேன், ஆயிரத்தி பெருமானார் வர்றதுக்கு 30 ஆண்டு காலத்திற்கு முன்னே, வெறும் 30 ஆண்டு, 30 இயர்ஸ் பேக், பிரான்ஸ்ல வச்சு ஒரு மீட்டிங் ஒன்று போட்டிருந்தாங்க. பாதிரிமார்கள்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங் ஒன்று ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க. அந்த மீட்டிங்க்கு பேரு என்னமோ ஒரு மக்கன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீட்டிங். அதுல வந்து இந்த பெண்களை மனிதர்களாக அங்கீகரிக்கலாமா வேணாமான்னு பேசிக்கிட்டு இருந்தான் கிறிஸ்தவ பாதிரிகள். இந்த பொம்பளைங்களை எல்லா பொம்பளைங்களையும் சேர்த்து இதெல்லாம் மனித உருவா ஜடமா, இதெல்லாம் என்ன ரூ இருக்கா இல்லையா, இதெல்லாம் நம்ம அக்செப்ட் பண்ணலாமா இல்லையா, இதெல்லாம் தொழுறதுக்கு கூடுமா, கடவுளை தரிசிக்க தொலை லாயக்குள்ள பிராணிகளா, இல்லது இதெல்லாம் வந்து ஒரு ஈவில் கிரியேச்சர்ஸ், மனித இனங்களில் அல்லது பொதுவாக இனங்களில் இறைவனால் வெறுக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட ஒரு பகுதியான. பெருமானாருக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடி பேசினா பதிவு இருக்கு. பெருமானார் வந்த பின்னால இந்த இஸ்லாத்தை ஏற்க வரும்போது அல்லாஹு பெருமானாருக்கு தந்த மிகப்பெரிய ஆயுதம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்களை நீங்கள் எப்படி அங்கீகரிக்கிறீர்களோ அதே போன்று பெண்களையும் அங்கீகரிக்க வேண்டும். ஆயத்து இறங்குச்சு, யா அய்யுஹன் நபி இதா ஜாஅகல் முஃமினாத் யுபாயிஅனக் அலா அல்லா துஷ்ரிக் அலா அல்லா யுஷ்ரிக்ன பில்லாஹ் வலா யஸ்னீன் வலா யஸ்ரிக்ன வலா யஸ்னீன் இப்படின்னு அல்லாஹ் ஒரு பெரிய ஆயத்தை இறங்கலாம். ஓ நபியே, உங்களிடத்தில் ஆண்கள் எப்படி இஸ்லாத்தை ஏற்று வருகிறார்களோ அதே மாதிரி சில பெண்கள் உங்களிடத்தில் இஸ்லாத்தை ஏற்று வந்தால், யூ ஹாவ் டு மேக் an agreement. அல்லாஹ் பெருமானாருக்கு சொல்றான், ஆம்பளைக்கு இல்ல, அந்த காலத்துல பொம்பளை மனுஷியான்னு கேட்ட காலத்துல அல்லாஹ் சொல்றான், நீங்கள் அந்த பெண்களோடு ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்த வேண்டும். உங்க பேருக்கு பக்கத்துல அவங்களுக்கு எழுதி கையெழுத்து வாங்க. அந்த வெயிட்டேஜ் விளங்குதா? மனுஷனே இல்லாதனப்ப அல்லாஹ் சொல்றான், மேல ப்ராஃபிட் பேரு, கீழ அந்த பொம்பளைங்க பேர், அக்ரிமெண்ட். என்ன அக்ரிமெண்ட்? அப்படி அப்படி அக்ரிமெண்டா சொல்லி செஞ்சாங்க. என்ன அக்ரிமெண்ட்? உட்கார வச்சுக்குவாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் கேட்பாங்க, இனி நான் அல்லாஹுக்கு இணையாக எந்த பொருளையும் கற்பிக்க மாட்டேன், ஒத்துக்கிறீங்களான்னு கேட்பாங்க. அலா அல்லா யுஷ்ரிக் பில்லாஹி ஷய்ய வலா யஸ்ரிக், திருட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வாதா கொடுங்க, கான்ட்ராக்ட் சைன் பண்ணுங்க, அக்ரிமெண்ட் போடுங்க. மூணாவது, ஓலா யஸ்னீன், ஓலா யஸ்னீன், நாங்கள் விபச்சாரம் புரிய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களே நபி இடத்துல நீங்கள் ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணுங்க, அக்ரிமெண்ட்டுக்கு ஒத்துக்குங்க. இந்த ஆயத்து இந்த செய்தி நேர ஹிந்தாவின் இடத்துல போகுது. அந்த அம்மாட்ட போய் சொல்றாங்க, பெண்கள் இஸ்லாத்திற்கு வரும்போது அங்க நபி உட்கார்ந்து அந்த அவங்கள்ட்ட இப்படிலாம் கேட்கிறாங்க, நாங்க ஷிர்க் செய்ய மாட்டோம், நாங்க திருட மாட்டோம், நாங்க ஜினா செய்ய மாட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த அம்மா இப்படி யோசிச்சு சொல்லுறா. அந்த அம்மா கேக்குறா, சுதந்திரமான பெண்கள் அடிமை இல்லாதவர்கள் விபச்சாரம் புரிவார்களா அரபு நாட்டில்? அந்த நபி என்ன பேசுறாரு? புரியாத செய்தியா பேசிட்டு இருக்காரு. ஒரு சுதந்திரமான பெண் தன்னை விபச்சாரத்திற்கு உட்படுத்திக் கொள்வாளா அப்படின்னு கேட்டுச்சந்தம்மா. இந்த செய்தியே இமாம் அல்லாமா முத்தவல்லி ஷாராவி அல்லாஹு மஜால் கப்ரஹு ரௌதஸம் மின் ரியாதில் ஜினான் ஆமீன் எழுதி குமிச்சிருக்காரு. தஃப்சீர் அது எழுதுறாரு. இந்த செய்தி எழுதிட்டு அது கீழே எழுதுறாரு. அப்போ பொதுவாக அரபு பெண்களிடத்துல சுதந்திரமான பெண்கள் விபச்சாரத்திலே ஈடுபட மாட்டார்கள் என்கிற தகவல் மிக அழுத்தமாக பதவி இருந்தது. அடிமை பெண்கள் தான் இதற்கு பயன்படுத்தப்பட்டார்கள் என்ற செய்தி நம்ம முன்னாடி வந்ததுகள்ல தகவல்கள்ல நம்ம பார்த்தோம். அப்ப இதை வச்சு சொல்றாங்க, ஒரு ஹுர்ரான பெண், ஒரு சுதந்திரமான பெண்ணாக அவள் இருக்க வேண்டும். நான்காவதாக அவள் ஒரு மஹ்சினாக தன்னுடைய கற்பை பேணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அவள் திருமணம் முடித்தவளாக இருந்தாலும் சரி, அல்லது திருமணம் முடிக்காத ஒரு கன்னி பெண்ணாக இருந்தாலும் சரி, அவள் மீது இது போன்ற குற்றச்சாட்டுகளோ அல்லது இது போன்ற நடவடிக்கைகளோ இதுவரையும் வந்திருக்க கூடாது. இப்படி ஒரு பெண்ணுக்கு பெயர் தான் முஹ்சின். இந்த அஞ்சு கேரக்டரும் அவளிடத்தில் இருக்கக்கூடிய அந்த பெண்ணுக்கு பெயர் தான் முஹ்சின் என்று சொல்லப்படும் என்று சொல்லி தஃப்சீருடைய எல்லா கிதாபுகளையும் அதிகபட்சமான கிதாபுகள்ல இந்த ஐந்து கேரக்டரை குறித்தும் எழுதப்படுகிறது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு பெண் மீது ஒருத்தர் குற்றச்சாட்டு வைத்து விட்டார் என்று சொன்னால் அவர் நான்கு சாட்சிகளை அதற்கு கொண்டு வர வேண்டும். சாட்சி அப்படின்னு சொன்னா இன்னைக்கு இருக்கிற மாதிரி வீடியோ கிளிப் எல்லாம் கிடையாது. இன்னைக்கு அதானே வீடியோல இருக்கா அதுல இருக்கா அதெல்லாம் கிடையாது. நேரடியாக நான்கு பேர் சாட்சியாக வர வேண்டும். அந்த நான்கு பேரும் தாங்கள் கண்ணால் கண்டு சொல்ல வேண்டும். நான்கு பேருடைய வார்த்தைகளும் மிக சரியானதாக அதே போன்று இருக்க வேண்டும். ஒருத்தருடைய சாட்சி மாறுச்சினாலும் அந்த எல்லாருடைய சாட்சியும் அங்கீகரிக்கப்படாது. அந்த அத்துணை பேரும் குற்றவாளிகளாக அவர்களுக்கு இந்த தண்டனை நிறைவேற்றப்படும். இதுதான் இஸ்லாமிய சட்டம். இப்படி நடந்திருக்கா அப்படின்னு சொன்னா உமர் ரதி அல்லாஹு தாலானு காலத்துல இப்படி ஒண்ணு நடந்துச்சு. உமர் ரதி அல்லாஹு தாலானு காலத்துல பசரா என்று சொல்லுகிற பகுதிக்கு உமர் ரதி அல்லாஹு தாலானு முகீரத்து பின் ஷுஅபா என்கிற ஒரு நபித்தோழரை தலைவராக அனுப்பியிருந்தாங்க. அந்த ஏரியாவினுடைய கவர்னர் ஆட்சியாளர். அப்ப இவங்க அங்க போனாங்க, ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா அவருடைய நடவடிக்கையில சில பேருக்கு சந்தேகம், இவர் சரியா இல்லை, இவர் சில பெண்கள் கூட தொடர்பில் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல குறிப்பாக அபு பக்கரா என்று சொல்லுகிற ஒருவர், அபு பக்கர் இல்ல, அபு பக்கர் இறந்து போன இன்திகாலுக்கு அப்புறம் தான் உமர் ரதி அல்லாஹு தஆலானு ஆட்சிக்கு வர்றாங்க. அந்த ஊர்ல அந்த பசரா பிரதேசத்துல இருந்த அபு பக்கரா என்கிற ஒருவர், அவர் என்ன செஞ்சாரு, இவரை வாட்ச் பண்ணிட்டே இருந்தார். சில பேர் அப்படி இருப்பாங்க, வாட்ச் பண்ணிட்டே இருந்தார் இவர் ஏதோ தப்பு பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நாள் அதற்குரிய சந்தர்ப்பம் வந்துச்சு, ஒரு வீட்டுக்கு இவர் போறாரு. அப்புறம் இவர் தவறு பண்றதுக்குரிய சூழ்நிலை இருக்கும்னு எல்லாரையும் கூட்டிட்டு வந்து நான்கு பேரை அதற்கு சாட்சியாக ஆக்குகிறார் அந்த தவறுக்கு. இந்த நிகழ்ச்சி முடிஞ்சிருச்சு. இவங்க பார்த்தத பார்த்தாங்க சம்திங். இதுக்கப்புறம் மறுநாள் ஆட்சியாளர் இல்லையா, அவர் தான் தொழு வைப்பார் அங்க. அப்ப அவர் தொழு வைக்க போறார். பின்னாடி இருந்த அபூபக்கரா சொல்லுகிறார், முதல்ல உங்களை நீங்க சீர்திருத்துங்க, நீயே தப்பா இருக்க, அதனால நீ தொழு வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரை தடுத்துட்டாரு. தடுத்துட்டு நேரம் உமர் ரதி அல்லாஹு தாலானு அவர்களுக்கு கடிதம் எழுதப்படுகிறது. எழுதி கடிதம் போது உமர் ரதி அல்லாஹு தாலானு அதை பார்த்தவொடனே கோவம் வந்துருச்சு. அப்படிப்பட்ட செய்திகளை என்றைக்குமே உமர் ரதி அல்லாஹு தாலானு எதிர்பார்க்க மாட்டாங்க. உடனே அபு மூசல் அஷ்அரி என்கிற ஒரு ஜலீலுல் கதரான ஒரு நபித்தோழர், இந்த பேரெல்லாம் அடிக்கடி நம்ம கேள்விப்பட்டிருப்போம், அபு மூசல் அஷ்அரி ரதி அல்லாஹு தாலானு, அவரை கூப்பிட்டு நேர பசராவுக்கு அனுப்பி விடுறாங்க. நீங்க போங்க, அங்க உள்ள சூழலை பாருங்கள், பார்த்துட்டு இது ஆட்சியாளரின் மீது தொடுக்கப்பட்ட ஒரு குற்றம், ஆகவே நீங்க அங்க என்னங்கிறத பைனலைஸ் பண்ணி முடிவு பண்ணி கொண்டாங்கன்னு. நேர அபு மூசல் அஷாரி ரதி அல்லாஹு தஆலாவும் அங்க வந்தாங்க பசராவுக்கு. அப்போ வந்த உடனே இவர் கூப்பிடுறதுக்காக வேண்டி வர்றாரு. யாரு என்ன அபூபக்கர் அனுப்பி இருக்கக்கூடிய தன்னுடைய ஆட்சியாளர் அங்க அங்கிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு டெபுட்டேஷன் ஒரு குரூப் அது. அதுக்கு அப்ப வந்து அந்த கவர்னர் ஹானர் பண்ணி ஆகணும்னு கூப்பிடுறது. அப்ப அவங்க சொன்னாங்க, இல்ல இல்ல, இப்ப நீங்க ஆட்சியாளருடைய சீட்ல இல்ல, உங்க சீட்டை கிழிச்சாச்சு, இப்ப நீங்க சாதாரண ஆளு, நான் தீர்க்கிறதுக்கு வந்திருக்கேன் கூப்பிடுனாங்க. அப்ப நான்கு பேர் இதற்கு சாட்சி சொல்லுவதற்காக வேண்டி அந்த யாரெல்லாம் நான்கு பேரை ஏற்பாடு செய்திருந்தாரோ அதுல ஷிபால்னு ஒருத்தர், அதே மாதிரி அப்ப அந்த நான்கு பேரையும் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான்கு பேரையும் கூப்பிட்டு அந்த நான்கு பேரையும் வைத்துக் கொண்டு கேட்கிறார்கள், அபு முஸல் அர்ஷரி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கேட்கிறாங்க. கேட்கும் போது நாஃபே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர், ஷிபல் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர், ஜியாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர், இப்ப இந்த நான்கு மூணு பேரு இந்த இவரோட சேர்த்து அபு பக்ராவோட நாலு பேர் கூப்பிட்டு, அப்ப இவங்க எல்லாம் சொல்றாங்க இப்படி நடந்துச்சு, இவர் இப்படிதான் இருந்தாரு, நாங்க பார்த்தோம், இவர் இன்னொரு பெண்ணோடு தனியாக இருப்பதை போன்று பார்த்தோம். சரி அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி எல்லாரும் வாங்க நம்ம வந்து நேர உமர் ரதி அல்லாஹுக்கு போயிடணும், எல்லாத்தையும் அழைச்சிட்டு நேர உமர். அப்ப உமர் ரதி அல்லாஹு தஆலா நிப்பாட்டி வச்சு இப்ப தீர்ப்பு கேக்குறாங்க. நாளுக்கு கேட்ட உடனே முதல்ல அவரை கூப்பிட்டு விசாரிச்சாங்க, இதை நீ முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கிறியா, உன் பிரச்சனை என்ன? என்ன அந்த ஃபீ நஃப்ஸிஹி ஒருத்தர் ஒரு ஒருவர் விபச்சாரன் அப்படிங்கறத இன்னொரு குற்றச்சாட்டு சொல்லுவதற்கு முன்னால் தானே முன் வந்து ஒருத்தர் ஒத்துக்கொண்டால் அடுத்த சாட்சிகள் தேவையில்லை. இஸ்லாமிய ஹுக்கும்ல அவரே வந்து சொல்றாரு, ஆமா நான் தப்பு செஞ்சுட்டேன். சாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய காலங்கள்ல அந்த சஹாபாக்கள் எப்படி செஞ்சாங்களோ அதை நம்ம பார்த்தோம். அந்த ஒரு காமிதியா குலத்து பெண்ணாக இருந்தாலும் அது போன்ற இன்னொரு சஹாபியா இருந்தாலும் வந்து மாறி மாறி சொன்னாங்க, நாலு இடத்துல நின்று யாரோ சொல்லா நான் தப்பு செஞ்சுட்டேன், தத்தஹர்னி என்னை நீங்கள் சுத்தப்படுத்துங்கள் அப்படின்னு சொன்ன உடனே பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாமிய ஹுக்குமை ஜாரி பண்ணாங்க. இப்ப அவர்கிட்ட கேட்டாங்க நீங்க தப்பு செஞ்சீங்களான்னு, அவர் சொன்னாரு நான் என் மனைவியோடு இருந்தேன், நான் என்னுடைய மனைவியோடு இருந்ததை இவர்கள் தவறாக புரிந்து கொண்டார்கள் அப்படின்னு சொன்னாரு. சரி அவர் விட்டாங்க, இப்ப நீங்க நான்கு சாட்சியும் சொல்லுங்க, அடுத்து என்னங்கறத முடிவு பண்ணிடுவோம் அப்படின்னு. ஏன்னா சட்டம் உள்ள வந்துருச்சு, கேட்கறதுக்கு பதில் சொல்றதுக்கு அங்க பதில் சொல்லி ஆகணும். அப்ப ஒவ்வொரு அபு பக்ராவை அழைத்து கேட்டாங்க, நீங்க என்ன சொல்றீங்க? அவர் ஆமா நான் இவர் போனாரு, இப்படி பார்த்தேன், இப்படி இப்படி பார்த்தேன், இவர் இன்னொரு பெண்ணோடு இருந்தார். அப்ப ரெண்டாவது ஆளை கூப்பிட்டு நாஃபியை கூப்பிட்டு உமர் ரதியல்லாஹு தஆலான்னு கேட்டாங்க, அதையே சொன்னார். மூணாவது ஷிபல் அப்படிங்கிறவரை கூப்பிட்டு கேட்டாங்க, அதையே சொன்னார். மூன்று பேருடைய ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டா அப்படி இருந்துச்சு. நான்காவது ஆள் ஜியாத் என்று சொல்லக்கூடிய இன்னொருவர், அவரை அழைத்து கேட்டாங்க, முன்ன பின்ன முரணா சொன்னார். உடனே சொன்னாங்க, இல்ல இது பொய் சாட்சி, இத ஒத்துக்கொள்ள முடியும். அவர் சொல்றாரு இல்ல இவங்க எல்லாம் சொன்னது நிக்கிறாங்க, அவர் சொன்னது கேட்டாரு, நான் அப்படி பார்க்கல, அது மாதிரி இருந்தாங்க, அப்படி தெரிஞ்சது அப்படின்ட்டாரு. அப்ப அபூபக்கர் உமர் ரதியல்லாஹு தஆலா சொன்னாங்க, இந்த நான்கு பேருக்கும் நீங்கள் கசையடி கொடுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. நான்கு பேருக்கு கசையடி கொடுத்துட்டு சொன்னாங்க, உங்க நான்கு பேருடைய சாட்சிகளும் இனி அங்கீகரிக்கப்படாது, நீங்க தௌபா செஞ்சு அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்டா ஒருவேளை நான் ஏத்துக்கொள்ளலாம், நான் இறங்கி வந்து நான் ஏத்துக்கொள்ளலாம். ஏன்னா சில ஹதீஸுகள்ல வருது தௌபா செஞ்சா, அதற்கு பின்னுள்ள ஆயத்துல சொல்றான், அல்லாஹ் தௌபா செஞ்சா அவங்கள நீங்க மன்னிச்சுக்கலாம், அவங்களுடைய ஆட்சி அவங்களுடைய அந்த உரிமையை அந்த சாட்சிங்கிற உரிமையை ஒத்துக்கொள்ளலாம். இந்த ரெண்டு பேர் நாஃபி அப்படிங்கிறவரும் ஷிபில் என்று சொல்லக்கூடியவரும் உடனே தௌபா செஞ்சுட்டாங்க. உமரே நாங்கள் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்கிறோம், மன்னிப்பு கேட்டாங்க. அந்த அபூபக்கரா கேட்க மாட்டேன்ட்டார், நான் பார்த்தது பார்த்ததுதான். ஹதீஸுகள் அந்த கிதாபுல எழுதுறாங்க, தஃப்சீருடைய கிதாபுகள்ல, அவர் மரணிக்கிறவரை அவருடைய சாட்சி அங்கீகரிக்கப்படவில்லை, மரணிக்கிறவரை அவரை ஏத்துக்கவே இல்லை. மற்ற இந்த ரெண்டு பேரும் தௌவா செய்கிற சௌவா செய்திருந்த காரணத்தினால் இவருடைய சாட்சி அதற்கு பின்னே ஏற்றுக்கொள்ளலாம் என்று உமர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அனுமதி வழங்கினாங்க. அவங்களுடைய சாட்சியும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்ற தகவலையும் சேர்த்து கிதாபுகள்ல மிக தெளிவாக பதிவு செய்கிறார்கள். அப்போ இந்த சாட்சி அப்படிங்கிறது இதுல முக்கியமானது. அவங்க வந்து நான்கு பேரும் அந்த இடத்துல நின்று இந்த சாட்சியை சொல்ல வேண்டும். அப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னா, அல்லது சொல்லல அப்படின்னு சொன்னா, ஒன்னாவது அவர்களுக்கு என்பது கசையடி, இரண்டாவது சமூகத்திற்கு தெரிவதற்காக வேண்டி வாழ்நாள் முழுக்க அவருடைய வலா தக்பலு லஹும் ஷஹாதத்தன் அபதா. அபதன் என்று சொன்னால் நெவர்னு அர்த்தம், எப்பொழுதுமே, லாங் லாங் முடிகிற வரை, நெவர் அக்செப்ட் தேர் விட்னஸ் அப்படிங்கிறது தான் அந்த வார்த்தையினுடைய நேரடியான அர்த்தம். இதற்கு சட்டவியலாளர்கள் எழுதுகிற போது எழுதுறாங்க, இமாம் உமர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு, இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு இவங்க ரெண்டு பேரும் இதற்கு அடுத்த ஆயத்தோடு சேர்த்து இதற்கு ஒரு விளக்கத்தை சொல்லுகிறார்கள். அடுத்த ஆயத்தில் அல்லாஹு தஆலா சொல்றான், அந்த அந்த ஆயத்தோடு சேர்ந்து உள்ள அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், இல்லல்லதீன தாபு மின் பாதி தாலிக வாஸ்லஹு, இவர்களை தவிர யார்னா, யார் அதற்கு பின்னே அல்லாஹ்வினிடத்திலே மன்னிப்பு கேட்டு வாஸ்லஹு தங்களை தாங்களே சீர்திருத்தி கொண்டார்களோ, தங்களை தாங்களே மாற்றிக் கொண்டார்களோ, இன்னல்லாஹ கஃபூரு ரஹீம், அவர்களை அல்லாஹு தஆலா மன்னிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப இந்த கருத்தை வச்சு உமர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு, இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு ரெண்டு பேரும் சொல்றாங்க, அவருடைய தௌபா ஒரு மனுஷன் செஞ்சிட்டான்னா அது எவ்வளவு பெரிய பாவமா இருந்தாலும் அல்லாஹ் மன்னிச்சிருவான். அப்ப இந்த இல்லம் அப்படிங்கறத கொண்டு இந்த இஸ்திஸ்னா, அதாவது அரபியில சொல்லுவாங்க இது இல்லாத அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வார்த்தைக்கு, இது அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னிச்சு அவருடைய சாட்சியை அங்கீகரிச்சுக்குவான் அப்படிங்கிறதுக்கு அடையாளம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு பேரும் சொல்லுவதை இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி, இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி அலைஹி ஒத்துக்கிறாங்க. ஆனா இமாம் அபூ ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலைஹி ஒத்துக்கவே இல்லை. ஹனபியினுடைய அனாபுகளுடைய சட்டப்படி இந்த வார்த்தைகள்ல அபதன் என்று அல்லாஹ் போட்டதனால அவன் சாட்சியை ஒரு காலம் வங்கிக்கு அவன்கிட்டேந்து புடுங்கப்பட்ட அந்த உரிமை அப்படிங்கிறது, அது புடுங்கப்பட்ட உரிமை தான். பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கலாம், ரெண்டு விஷயம் இருக்குல்ல, ஒருத்தன் பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான் இல்ல அப்படிங்கிறது அது அல்லாஹ்வுக்கும் அவனுக்கும் தெரிஞ்ச விஷயம். பாவத்தினுடைய மன்னிப்பு அப்படிங்கிறது மனம் சார்ந்த செய்தி. ஒருத்தர் முசல்லா போட்டு அல்லா அல்லான்னு அழுதுட்டாரு, பெரிய தாடி வளர்த்துட்டாரு, இவரு வந்து மாஃபி இவரெல்லாம் பாவம் மன்னிச்சிச்சின்னு யாராவது கிரேடு வைக்க முடியுமா? இல்லையே. அப்ப பாவம்ங்கிறது மனம் சார்ந்த செய்தி, அந்த அடியானுக்கும் அல்லாஹுக்கும் உள்ளது. ஒரு செகண்ட்ல மன்னிச்சிடலாம் சொல்ல முடியாது. அவர் தௌபா செய்யணும்னு உட்கார்ந்து ரெண்டு ரக்காயத்து தொழுது அல்லாட்ட கையை தூக்கி இன்னைக்கு லைலத்தில் கதிர அப்படிலாம் கேட்க வேண்டாம். அவருக்கு திடீர்னு மனசுல படுது, சே நம்ம எவ்வளவு மோசமா இப்படி நடந்திருக்கோம். அன்னத்மு தௌப, பெருமானார் சொல்வார்கள் அன்னத்மு தௌப. தௌப அப்படிங்கிறது வேற ஒண்ணும் இல்ல, மனோரீதியாக இறங்கி போவது. அல்லாஹுக்கு முன்னால் நான் எப்படி செஞ்சிட்டேன், யாரெல்லாம் கேவலமா இருக்கு, எனக்கு என்ன பார்த்தா இவ்வளவு மோசமா செஞ்சிட்டேனேன்னு ஒருத்தர் நினைச்சிட்டான்னா அல்லாஹ் வில் அக்செப்ட். அதுக்கு முசல்லா போடணும், ரெண்டு கையை தொழணும், கையை தூக்கணும், அதெல்லாம் தௌபாவினுடைய இன்னைக்கு தௌபா தொழுகிறோம் இல்லையா, முறைகளாக இருந்தாலும் முதலில் மனம் தான் பார்க்கப்படுகிறது. அப்ப இதுல தெளிவா இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி இன்னைக்கு நம்ம இந்த ஏரியாலாம் பயன்படுத்தப்படுகிற நம்முடைய மதுஹபாக இருக்கிற அந்த ஹனபி மதுஹபினுடைய அந்த சரத்தின்படி அவங்க அழகா சொல்றாங்க, தௌபாங்கிறது அல்ல, அதை ஏத்துக்கொள்றேன் அல்ல, அந்த பாசிக் அப்படிங்கறத அல்ல நீக்கிடுவான், இவர் பாவி அப்படிங்கிறது இல்ல, ஆனால் அவன் ஏற்படுத்திய காயம் உலகத்துல மறையாது இல்ல, அது இருக்கும்ல, அந்த காயத்துக்கு அல்லாஹ் கொடுக்கிற தண்டனை காலம் முழுக்க ஏத்துக்காதீங்கன்னு சொல்றான். அதனால அவர் சாட்சி, மற்றவர்களும் அதை பார்த்து ஒரு பாடம் படிக்க வேண்டும். நம்முடைய சாட்சி நம்ம கையை விட்டு போயிருச்சுன்னா அது ஓட்டிங் ரைட்ஸ் மாதிரி. எப்படி ஒரு மனிதனுக்கு ஓட்டு இன்னைக்கு இல்லைன்னு உடனே ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இன்னைக்கு மட்டும் முடிய போகுது எல்லாரும் ஓடுகணும்னு வேக வேகமா ஓடுறான், போய் எடுத்துட்டு போய் காட்டுறான் என் பேர் இருக்கா பாரியா பாரியான்னு, போறமா இல்லையா? ஏன் என் ஓட்டிங் ரைட்ஸ் போனா என்ன வச்சுக்கிறா, நீனே வச்சுக்க, இப்ப நான் ஓட்டு போட்ட உடனே ஏன் வந்து என்ன செய்ய போறான் அப்படின்ட்டு யாரும் விட்டு கொடுக்கறது இல்லையே. இன்னையோட கடைசி நாள் உடனே எல்லாரும் போய் கீவ்ல நின்னாங்கல்ல, இன்னைக்கு எவ்வளவு பேர் போய் நின்னாங்க, என்ன இட் இஸ் மை ரைட், அது என்னுடைய உரிமை. அப்ப அதே போன்று அல்லாஹு தந்த சாட்சி அப்படிங்கறது ஒரு மனிதனுக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய கிரேடும் கண்ணியமும். அல்லாஹ் அந்த கண்ணியத்தை பறிச்சுட்டான் அப்படின்னு சொன்னா அது இந்த உலகத்தில் மற்றவர்களுக்கு பாடம் என்கிற தகவலை உமர், இது அபூ ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலைஹி இந்த வார்த்தைகளின் மூலமாக நமக்கு சொல்லி தருகிறார்கள். அப்ப இதுல இருந்து முக்கியமாக கிடைக்கக்கூடிய தகவல்கள் என்ன அப்படின்னு சொன்னா, யாரையாவது எதுவாவது பேசலாம் அப்படிங்கிறது முதல்ல மிகப்பெரிய தப்பு. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொல்லுவாங்க, வமின் ஹுஸ்னி இஸ்லாமில் மர்இ தர்குஹு மா லா யானி, ஒரு மனிதனுடைய அழகிய இஸ்லாம் எது அப்படின்னு கேட்டா அவன் தேவையில்லாத விஷயத்துல மூக்க நுழையாம இருக்கிறது. ஏதாவது ஒண்ணு போய்கிட்டு இருக்குன்னா வம்படியா போய் இவரும் நான் ஏதாவது கருத்து சொல்றேன் அப்படின்னு போனார்னா அது அவருக்கும் பிரச்சனை அடுத்தவனுக்கும் பிரச்சனை. ஆனா இந்த உலகத்தில் ரொம்ப லேசியாவும் அல்லது ரொம்ப லெத்தார்ஜிக்கா அழப்போட அப்படின்னு சொல்லப்படுகிறது அந்த கருத்து சுதந்திரம் தான். யார் வேண்டாலும் எதை வேண்டாலும் பேசிக்கலாம் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த செய்தியைக்கு இஸ்லாம் அழகாக முற்றுப்புள்ளி வைக்கிறது. என்ன அப்படி பேசிட்டு நாம் கடந்து போய் விடுவோம், ஆனால் அந்த வார்த்தைகள் என்றைக்குமே அழியாது. யாரை பற்றியோ, ஒரு குடும்பத்தை பற்றியோ, தனி மனிதரை பற்றியோ நாம் பாட்டுக்கும் வார்த்தைகளை வாரி இறைத்து விடலாம், ஆனா அந்த வார்த்தைகள் காலம் காலமாக அந்த குடும்பத்தை கொல்லுவதாக அல்லது அந்த குடும்பத்தை அசிங்கப்படுத்துவதாக, அப்படி ஒரு நிலையை இஸ்லாம் அனுமதிக்கவில்லை, அதற்கு அதை தொடச்சி எடுக்குது. அதனால மைண்ட் யுவர் வேர்ட்ஸ், நீங்கள் எப்போது பேசுகிறீர்களோ உங்கள் வார்த்தைகளில் கவனமாக இருங்கள் அப்படின்னு சொல்லுங்க. மூன்று விதமான வார்த்தைகளுடைய கவனத்தை இஸ்லாம் சொல்லி தருகிறது. அந்த இதுல பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானா வந்து ஒரு நாள் கேட்டாங்க, வமல் கீப, கீபத்துனா என்ன? சஹாபாக்கள் தான் போய் பெருமானத்தை கேட்பாங்க, யார சொல்லா இப்படினா என்ன அப்படின்னு. ஒரு நாள் அந்த பொருளினுடைய வீரியத்தை கருதி பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோடு உட்கார்ந்தாங்க, வந்து கேட்டாங்க வமல் கீப, பேக் பைட்டிங் அப்படின்னு சொன்னா என்ன, கீபத் அப்படின்னு சொன்னா என்ன? அப்ப சஹாபாக்கள் சொல்றாங்க, அல்லாஹு வ ரசூலுஹு ஆலம். அழகான பதில், அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் தான் தெரியும், எங்களுக்கு யார சொல்லா எங்களுக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு அர்த்தம். என்ன அழகான வாத்தியார், என்ன அழகான ஸ்டூடெண்ட். என்ன இப்ப கேட்டா என்ன சொல்லுவாங்க, ஆளுக்கு ஒரு பதில் வச்சிருப்பான், தெரியுதா இல்லையோ ஒண்ணு ஒண்ணு சொல்லலாம் பாப்பா, என்னதான் இருக்குன்னு தெரியாதுக்கு கருத்து சொல்றது தானே. ஆனா அந்த சஹாபாக்கள் சொன்னாங்க, யாரோ சொல்லா நீங்களே சொல்லிக் கொடுங்க, அல்லாஹும் ரசூலுவும் ஆலம். இந்த விஷயத்தை குறித்து மிகவும் தெரிந்தது அல்லாஹும் ரசூலும் தான். உடனே நாயம் சொல்லா அலி செல்லம் சொன்னாங்க, கால திக்ருக அகாக்க பீம இயக்குறா, திக்ருக அகாக்க பீம இயக்குறா, உன் சகோதரனை உன் சகோதரன் வெறுக்கிற செய்தியை நீ பேசுவது கீபத். உன் சகோதரன் வெறுக்கிற ஒரு செய்தியை நீ பேசுவது கீபத்னு சொன்னான். நீங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த பிரசன்ஸ்ல அந்த மனிதர் இருந்தால் அந்த செய்தியை ஒண்ணு நீங்க சொல்ல மாட்டீங்க, அல்லது நீங்க சொன்னா அவர் அதை விட மாட்டாரு. எப்படியா என்னை பத்தி அப்படி சொன்னேன் அப்படின்னு முடிஞ்சா கேட்பாரு, அப்படி இல்லைன்னா சரியான கிறுக்கைங்களா இருக்காங்களேன்னு எந்திரிச்சு போறாரு அப்படின்னு சொன்னா இந்த மனோநிலை, இதுக்கு பேரு தான் கீபத் அப்படின்னு சொல்லிட்டு பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். உடனே சஹாபாக்கள் கேட்டாங்க, ஃப கால கீல, அப்ப கேட்கப்பட்டது சஹாபாக்கள், இன்கான ஃபி அஹி மா அகூல், இன்கான ஃபி அஹி மா அகூல். நிறைய நம்ம போய் ஜாம் பேக் ஆகிறது இந்த இடத்துல தான், எதையாவது பேசிட்டு ஏங்க அப்படிலாம் பேசுறீங்கன்னு சொன்னா உடனே சொல்லுவாங்க, என்னங்க இல்லாதையா பேசிட்டோம். அங்க அந்த இடத்துல நம்ம போடக்கூடிய அந்த சந்து அந்த அந்த கதவு தாப்பால் என்ன தெரியுமா, ஏன்னா அவர்த்த இல்லாதையாங்க பேசிட்டோம், அவர் அப்படித்தானே இருக்காரு, அவர்த்த இருக்கிறது தானே சொன்னோம், நம்ம ஒரு மேல இல்லாதத சொல்லலையே அப்படின்னு சொல்லிடுவோம்ல, இருக்கிறதுல பேசுறது என்ன குற்றம். அப்ப பெருமானார் சொல்றாங்க, அந்த சஹாபாக்கள் கேட்டாங்க, இன்கான ஃபி அஹி மா அகூல், நான் சொல்லக்கூடிய செய்தி என் சகோதரனிடத்தில் இருந்தாலுமா யார சொல்லா, அதுக்கு பேர் ஹீபத், அதுக்கு பேர் பேக் பைட்டிங், அதுக்கு பேர் அடுத்தவனை பத்தி புறம் பேசுறது புறணி கழுவுறது, அந்த வார்த்தை தானா அது. அப்ப பெருமான் சொன்னாங்க, மா அகூல இது கால இன்கான ஃபீஹி மா தகூல் ஃபக்கத் இக்தப்த, நீ சொல்றது உன்னுடைய சகோதரனிடத்தில் இருந்தால்தான் நீ புறம் பேசினாய், வஇல்லம் யகும் ஃபீஹி ஃபக்கத் பஹத்த, அவனிடத்தில் இல்லாத நீ உன்ன சொன்னா நீ இட்டு கட்டினா என்ற அர்த்தம், அந்த மேல உள்ள சட்டம் அவருக்கு ஜாரி ஆயிடும், இல்லாதது சொல்றது இட்டு கட்டுறது. அப்ப இருக்கிறத பேசுறதுக்கு பேர் தான் கைபத், புறம் பேசுறது புறணி கழுவுறது. அத்துஹிப்பு அன் தாக்குல லஹ்மா அஹீஹி மைத, அல்லாஹ் கேக்குறான்ல உங்களுடைய சகோதரனின் இறைச்சியை நீங்கள் சாப்பிட பிரியப்படுகிறீர்களா, அது அதுதான். வலா யக்தப் பஅதுகும் பஅதா, ஒரு சொசைட்டியை உருவாக்கிய இஸ்லாம் அந்த சொசைட்டி எவ்வளவு கண்ணியமாக நடைபோட வேண்டும் அப்படிங்கிறதுக்குரிய அந்த கேரக்டரிசிட்டி, அவனுடைய அந்த குணநல ரீதியான அந்த பில்டிங்கை அழகாக இஸ்லாம் வகுத்து தருகிறது. வலையகத்தா அமுக்கும்பா அவன், டோன்ட் பேக் பைட் ஈச் அதர், டோன்ட் பேக் பைட், அடுத்தவரை பற்றி குறைஞ்ச அவரிடத்தில் இருந்தால் நேரடியாக போய் அவர்கிட்ட பேசு, என்ன பிரச்சனை உனக்கு. அப்ப இன்னொருத்தர் எதை ஒருத்தர் வெறுப்பாரு, ஒரு சகோதரர் இருக்காரு அவரை பத்தி சொல்றாரு, ஏங்க இவர் வந்து அல்லாஹ் இவருக்கு நல்லா தரணும், இவருக்கு பல பள்ளியாசலுக்கு காசு கொடுத்துருக்காரு, பல பள்ளியாசல கெட்டி கொடுத்துருக்காருங்க, என்ன ஒண்ணு ஏன் ஏன் இதெல்லாம் சொல்ற, கேட்க மாட்டான், சந்தோஷமா இருக்குன்னு செய்ய மாச்சா அல்லா அல்ல அப்துல்லா சொல்லிட்டு போயிருவான். அப்ப அதை அவனும் விரும்பாம இருக்க மாட்டான், எதை விரும்ப மாட்டான், ஒருத்தனுடைய குறைகள் அவனுடைய நெகட்டிவ்ஸ் மைனஸ் அதை ஒரு இடத்துல சொல்லும் போது மனிதர்கள் யார், ஏன்னா எல்லாரும் குறை நிறைகளால் நிரம்பியவர்கள் தான், யாருமே முழு மனிதர்கள் கிடையாது பெருமானரை தவிர, அந்த ஒரு ஆத்மா தான் இன்சானே காமில், அல்லாஹ் தன்னுடைய மிகப்பெரிய கிருபையால் இன்சானை காமிலாக நம்முடைய பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தந்தான் நமக்கு. மற்ற யாருமே இன்சானை காமில் இல்லை. அவர் யாராக இருந்தாலும் சரி, குறை நிறைகளோடு வாழுபவர் தான் இன்சானாக இருக்க முடியும். அப்ப ரெண்டையும் அட்ஜஸ்ட் பண்ணி அல்லாஹ் சில பேருடைய குறைகளை அவருடைய நிறையை கொண்டு அவரை பரிபூரணப்படுத்தலாம். சில பேரிடத்திலே அவருடைய நிறையை விட அவருடைய குறை அதிகமாக இருக்கும். அப்ப இருக்கும் அப்படிங்கிறது ஒண்ணு. அப்ப இந்த செய்தியை அழகாக பெருமானார் சொல்லுகிறார்கள், இருப்பதை பேசுவதுதான் புறம் பேசுவது, இல்லாததை பேசுவது குற்றம் சாட்டுவது, இட்டு கெட்டுவது. அந்த ஒரு தஃப்சீர்ல ஒரு முஃபஸ்ஸிர் எழுதும் போது அழகா எழுதியிருந்தாங்க, அம்மல் கீபா ஃபஹுவா அன் தகூல ஃபீ அகீகமா தகூல். பேச்சு அப்படிங்கிறத குர்ஆன் மொத்தம் மூணு வகையா பிரிச்சு காட்டுது. இப்படி குற்றவியலாக, அதாவது தவறாக பேசுவதை, அல்லது இந்த நெகட்டிவ் அந்த ஸ்போக்கன் ஆஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லலாம், நெகட்டிவ் ஸ்போக்கன் ஆஸ்பெக்ட், பேசுகிற வார்த்தைகளில் உள்ள அந்த மைனஸை குறித்து இஸ்லாம் பேசுகிற போது, குர்ஆன் பேசுகிற போது மூன்று வகையா பிரிக்கிறது. நீங்க பேசுறதுலே உள்ள தவறு, அம்மல் கீப பஹுவா அன் தகூல ஃபீ அகீ மா ஹுவ ஃபீ. கீபத் புறம் அப்படிங்கிறது உங்கள் சகோதரனிடத்தில் இருக்கிற குறையை பேசுவதுதான் புறம். அதை இஸ்லாம் அப்படி பேசுறதுக்கு அங்கீகரிக்கல. அப்படி புறம் பேசினவருக்கு என்னெல்லாம் தண்டனை இருக்கு அப்படிங்கறத மிக கடுமையாக பெருமானார் எச்சரித்தாங்க. ஹதீஸ்ல வருது, நபிஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லம்மா உரிஜபி, என்னை மேராஜுக்கு அழைத்து செல்ல போட்ட போது நான் சில மனிதர்களை பார்த்தேன், அவங்க தங்களுடைய நகங்களில் பட்டை பட்டையான அந்த நுஹாஸ் அந்த வெள்ளியை போன்ற அந்த பொருளை வச்சிருந்தாங்க, இரும்பு மாதிரி அந்த நகம் பெருசா இருந்து, அதை வைத்து தங்களுடைய உடல்களையும் தங்களுடைய முகங்களையும் அவர்களே கீறி கொண்டார்கள். இப்படி ஒரு கூட்டத்தை நான் பார்த்தேன். அப்ப ஜிப்ரீல்ட்ட நான் கேட்டேன், அப்ப சொன்னாங்க இவங்கள் தாம் உலகத்தில் தங்களுடைய சகோதரர்களை பற்றி புறம் பேசியவர்கள். அது கீபர். இரண்டாவது பெருமானார் சொல்றாங்க, இது ஹதீஸ்ல குர்ஆனுடைய அந்த விஷயங்கள்ல பேச்ச பத்தி வருது. இரண்டாவது என்னன்னா, இஃப்க் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு சொன்னா, தட் இஸ் த ரூமர்ஸ். இன்னைக்கு சொல்றோம்ல, எப்படிங்க அப்படி இது எப்படிங்க சொன்னீங்க, கேள்விப்பட்டாங்க எப்படி சொன்ன, காது வழியா வந்த செய்தி எப்படிங்க, இப்படி இந்த பொம்பளை பத்தி இப்படி சொல்றீங்க, அது அப்படி கேள்விப்பட்டது தாங்க. உங்களுக்கு ஏதாவது தெரியுமாங்க, தெரியாது. அப்படி மனிதர்களை பாக்குறோம்ல, செவிவழி செய்தி, எந்த ஆதாரமும் கிடையாது. அவர் சொல்லி அவர் சொல்லி அவர் சொல்லி அவர் சொல்லி அவர் சொல்லி இந்த செய்தி கடைசியில என்ன ஆயிரும் அப்படின்னு சொன்னா, அது கூடி குறைஞ்சி கூடி குறைஞ்சி குறைஞ்சி திரும்ப அந்த செய்தி நம்மள்கிட்ட வரும்போது அது விஸ்வரூபமாக இருக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமா அப்படி மாறி மாறி காத்துல வேற மாதிரி. அதுக்கு பேரு குர்ஆன் சொல்லுகிறது, இஃப்குன், காதில் கேட்டதை அடுத்தவர்களிடத்திலே பரப்புவது, வெறும் செவிவழி செய்தி. பெருமானார் சொல்லுவார்கள், நீ பொய்யன் அப்படிங்கிறதுக்கு இது மட்டும் போதுமானது, நீ கேட்டதையெல்லாம் பேசுவது. நீ பொய்யன் அப்படிங்கிறதுக்கு இது மட்டும் போதும், எது காதல எதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கே அதை பூரா ஊர்ல சொல்றது, இது பொய்யன் அப்படிங்கிறதுக்கு போதுமானது. அவருக்கு பேரு அவர் இஃப்க் செய்தவர் என்று சொல்லப்படும். இஃப்க். மூணாவது அம்மல் பொஹ்தானோ, குர்ஆன்ல சொல்லக்கூடிய அந்த மூணு பேச்சுகள், மொத்தம் மூணு பேச்சே நெகட்டிவாக குர்ஆன் சொல்லுகிறது. ஒன்னாவது கீபத், அடுத்தவர்களிடத்தில் இருக்கக்கூடியதை பேசுவது, எதை அவர் வெறுப்பாரோ, எதை அவர் வெறுப்பாரோ அதை பேசுறது. இரண்டாவது காது வழியாக செவி வழியாக வந்த செய்திகளை எல்லாரிடத்திலும் பரப்புவது, அதுக்கு பேரு குர்ஆன் பயன்படுத்துகிற வார்த்தை இஃப். மூணாவது ஒரு வார்த்தையை சொல்லுது, அதுக்கு பேரு புஹ்தானுன், புஹ்தத்துன். புஹ்தான் அப்படின்னு சொன்னா ஒரு மனிதரிடத்தில் இல்லாததை நீயாக உருவாக்கி பேசுவது, அதுதான் இட்டுக்கட்டு. அடுத்தவரின் மீது இட்டுக்கட்டு. இந்த மூன்று வார்த்தைகளையும் பேச்சு அப்படிங்கறத குறித்து குர்ஆனுடைய செய்திகளில் இருந்து நாம் பார்க்க முடிகிறது. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், யா மஅஷர மன் ஆமன பிலிசானி வலம் யுமின் கல்பு, யா மஅஷர மன் ஆமன பிலிசானிஹி வலம் யுமின் கல்பு. வெறும் வாயினால் ஈமான் கொண்ட மக்களே, ஈமான் இதயத்தில் கொஞ்சமும் நுழையாத மக்கள், அவங்க யார் மக்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க, லா தத்தபியூ அவுராத்தில் முஸ்லிமீன், இன்னொரு முஸ்லிமினுடைய குறைகளை நீங்கள் தேடி தேடி செல்லாதீர்கள். லா தத்தபியூ அவுராத்தில் முஸ்லிமீன் ஃபஇன்னஹு மன் யத்தபி அவராதிஹிம், எவர் ஒருவர் அந்நிய அடுத்த முஸ்லிமினுடைய குறைகளை தேடி அலைந்து அதற்கு பின்னே செல்லுவார்களோ, யுஃபதிஹுல்லாஹு யௌமல் கியாமா அலா ரூஸில் அஷ்ஹாத், உலக மக்களே நிற்கிற போது அல்லாஹு தஆலா இவர் குறைகளை அங்கே வெளிப்படுத்தி விடுவான். உன்கிட்ட இருந்த சின்ன பெரிய யாருமே வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி முழுசு இல்லையே, அப்ப உன்னிடத்திலே உள்ள குறைகளை அல்லாஹு, இன்னும் சில ஹதீஸுகளிலே வருகிறது, மன் சத்தரா அல முஸ்லிமின் சத்தரஹுல்லாஹு ஃபி துன்யா வல் ஆகிரா, எவன் ஒருவன் அடுத்த முஸ்லிமினுடைய மானத்தை மறைக்கிறானோ உலகத்திலையும் மறுமையிலையும் அல்லாஹ் அவனையும் மறைப்பான். அதுக்கு அடுத்த ரயில்ல பெருமானார் சொல்றாங்க, யார் ஒருவன் ஒரு முஸ்லிமினுடைய மானத்தை கெடுக்கிறானோ, குறைகளை வெளிப்படுத்துகிறானோ, அல்லாஹ் அவனை உலகத்தில் அசிங்கப்படுத்தாமல் விடமாட்டான். அப்ப இதெல்லாம் என்னது, இந்த மேலே நாம் படித்த அந்த செய்திக்கு ஈடாக அதன் வழியாக இந்த ஆயத்தின் ஊடாக அல்லாஹ் நமக்கு இதை சொல்லித் தருகிறான். கடைசியாக ஒரு செய்தியை சொல்லி, இன்னும் நிறைய இதுல செய்திகள் எழுதப்படுகிறது. பெருமானார் அவர்கள் சொன்னார்கள், மின் அர்பர் ரிபா அல் இஸ்திதால துஃபி அர்தில் முஸ்லிமீன், வட்டிகளிலே மிக கொடுமையான வட்டி என்ன தெரியுமா, ஒரு முஸ்லிமினுடைய மானத்தை வாங்குவது, அவரை கேவலப்படுத்துவது, அவரை அசிங்கப்படுத்துவது. இப்படி நிறைய ஹதீசுகள் நமக்கு நம் பல இடங்களிலே நாம் அதை பற்றி பார்த்திருப்போம். கடைசியா ஒரு செய்தியை சொல்லி இந்த ஆயத்தை முடிச்சுட்டு இன்ஷா அல்லாஹ், அதுல இன்னும் கொஞ்சம் செய்திகள் இருக்கிறது, அது அடுத்த வாரம். இந்த ஆயத்தை போன வாரம் சொல்லும்போது சொன்னேன், ஒருத்தர் விபச்சாரம் புரிகிறார், அவருக்கு 4 பேர் சாட்சியாக வர வேண்டும், சாட்சியாக வருபவருக்கு தவறிழைத்து விட்டால் திரும்ப 80 கசையடி அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது. இப்படி சொன்ன உடனே பல பேர் என்ன நினைப்பாங்கன்னா, நமக்கு எதுக்குப்பா இந்த பிரச்சனை, நம்ம போய் சொல்லணும், சொல்லாட்டி அது பெரிய பிரச்சனை, இதுல போய் மாட்டிக்கிட்டோம்னா ஒண்ணு. நான் என்ன கேட்டா, உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, இது முடிஞ்ச உடனே அந்த முகைரத்து பின் ஷுஹபா சொன்னார், நான் வந்து தப்பிச்சுக்கிட்டேன், அந்த இடத்துல முகைரா சொன்ன வார்த்தை, நான் தப்பிச்சுக்கிட்டேன். அப்போ உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, இவர் மட்டும் அதே வார்த்தையை சொல்லி இருந்தால் இப்பொழுது உன்னை கல்லால் எறிந்து கொள்ள சொல்லி இருப்பேன். தலைகளை மாறி இருந்திருக்கும். இந்த 3 பேருடைய சாட்சிக்கு ஈடாக அடுத்தவருடைய சாட்சி இருந்துச்சுன்னா நீ ஆளே காலியா இருப்ப. உமர் ஏதோ வந்து ஆட்சி பீடத்தில் உன்னை உட்கார வச்சுட்டேங்கிறதுக்காக வேண்டி அவர் சைடு அடிச்சுட்டாருங்கிறது மாதிரி பேசாத, நிலைமை மாறி இருந்திருக்கும். அதுல சாட்சி ஒழுங்கா இல்லாததுனால நீ தப்பிச்சுக்கிட்டேன்னு நாங்க, என்ன அழகான வார்த்தை. அப்ப இதுல ஒருத்தர் என்ன செய்யறாரு, அநியாயத்துக்கு நான் போய் எதுக்கு 80 கசையடி வாங்கணும், தேவையில்லாத. இப்ப ஒருத்தர் இந்த தவறை இஸ்லாம் 2 பிரிக்கிறது, ஒரு விபச்சாரம் நடக்கிற அந்த குற்றத்தை ஒரு தனி மனிதருக்குன்னும் அல்லது ஒரு கணவன் மனைவிக்குன்னும் அதுக்கு தனியா சட்டம் இஸ்லாம் சொல்லுது, அதற்குரிய தனி சட்டத்தை இஸ்லாம் இதுக்கு பின்னாடி வருகிற ஆயத்துல சொல்லு. இப்ப ஒருத்தர் 2 இடையில விபச்சாரம் நடக்குது, ஒருத்தர் பார்த்துட்டாரு, 4 போய் சாட்சி கூட்டிட்டு வந்து காட்டுறார் இப்படி நடக்குதுன்னு. ஒரு மனிதன் தன்னுடைய மனைவி அந்த நிலையில பாக்குறான், தன் மனைவி தவறு செய்பவளாக பார்க்கிறான். இப்ப அந்த மனிதனுக்கு போய் 4 கூட்டிட்டு வந்து பாரியா வீட்டுக்காரி இப்படி செய்யறான்னு சொல்ல முடியுமா, சொல்ல முடியுமா, அது வராது இல்ல, அது எப்படி, அது அது முடியாத ஒரு அவனுடைய சிந்தனைக்கு கூட வராது. அப்ப அதுக்குரிய என்ன சட்டம்ங்கறதையும் பின்னாடி இஸ்லாம் சொல்லுது, அதுக்குரிய என்ன சட்டம். ஒரு கணவன் மனைவியாக இருந்தால் ஒருவர் மீது இன்னொரு இட்டு கட்டினால் அதற்கு என்ன நிலவல்ல நீங்க போகணும்னு. ஆனா இந்த இடத்துல இமாம் இந்த மாரிஃபுல் குர்ஆனுடைய ஆசிரியர் அழகான ஒரு செய்தியை சொல்றாரு அந்த கிதாப்ல. இப்ப 80 கசையடினா பல பேர் துணிய மாட்டாங்க, ஏன் போய் நம்ம சொல்லுவான, அநியாயத்துக்கு அந்த இதை நிரூபிக்க முடியாட்டி அடி வாங்கி கிட்டிக்குவான, போய் தொலைங்கடா, யாராவது எப்படியாவது போங்க, நம்ம சேஃபா இருந்தா போதும்னு போயிருவாங்களோ, அது மாதிரி உண்டான ஒரு மனோநிலையை இந்த சட்டம் ஏற்படுத்திருமோ. அப்ப இஸ்லாமிய சட்டங்களில் ஒரு இடத்துல ஒரு ஓட்டம் இருக்கோ, ஒரு குறை, இத போய் நான் சொல்ல போய் 4 எனக்கு சாட்சி வராட்டி நான் பார்த்தும் இப்படி ஒரு தண்டனையை நான் அனுபவிக்கணுமே பல பேர் விட்டுருவானே அப்படின்னு சில நேரங்களில் சில எண்ணங்கள் வரலாம். அவர் சொல்றாரு அதற்கு இஸ்லாம் வழிமுறையை வகுத்திருக்கிறது. என்ன வழிமுறை அப்படின்னு சொன்னா, இப்ப ஒருத்தர் பாக்குறாரு 4 இல்ல, அப்ப அவர் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டா அவர் போய் சொல்ல முடியாது, என்ன சாட்சி இல்லாததுனால இஸ்லாம் ஒத்துக்கொள்ளாது. ஆனா அவர் வேறொரு வேலையை செய்யலாம், என்னன்னா ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருந்து எதெல்லாம் ஜினாவுக்கு தூண்டுகோலாக இருக்குமோ, ஃபோர் பிளே, இதெல்லாம் காரணங்க, இதெல்லாம் செஞ்சா அது அங்கிட்டு போய் முடியுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காரியங்களை ஒரு ஆணோ ஒரு முஸ்லிமான பெண்ணோ செய்வதை பார்த்து விட்டு ஒருத்தர் நேரம் போய் காதிட்ட சொல்லலாம், அந்த காசி அவங்களை கூப்பிட்டு இந்த சூழ்நிலையில் இப்படி நடந்ததான்னு கேட்டுட்டு அவர்களுக்கு தண்டனை, கடுமையான தண்டனை, 40 கசையடி வழங்குவதற்கு அந்த காசிக்கு முழு உரிமை உண்டு. நேரடியாக விபச்சாரணம் தான் சொல்ல முடியாது. ஆனால் ரெண்டு ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருந்ததை நான் பார்த்தேன், இவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க அல்லது இவங்க இப்படி இருந்தாங்க அப்படின்னு போய் ஒருத்தர் சொன்னால் இஸ்லாமிய சட்டம், கடுமையான சட்டம் அவர்கள் மீது பாயும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆகவே அந்த தண்டனை தான் கொடுக்கணும்னு இல்லை, அதுக்கு அடுத்த லெவல் தண்டனையும் கொடுக்கலாம் அவர் சொல்றாரு. அப்ப எல்லா வகையிலுமே இஸ்லாம் மிக சரியான அனுகூலத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறது. இங்க ஏன் இவ்வளவு டைட் பண்ணுச்சுன்னா, போறவை வர்றவெல்லாம் அவன் பாட்டுக்கு சொல்லிட்டு போறதுக்கு இல்ல, அதற்கென்று ஒரு அளவுகோல் வேண்டும். அடுத்தவர்களுடைய மானத்தை, குடும்பத்தை, அடுத்தவனுடைய மனைவியை, மக்களை குறித்து யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் பேசலாம் என்பதை இஸ்லாம் ஒரு காலமும் அங்கீகரிக்கவில்லை அப்படிங்கறத இந்த ஆயத்தின் மூலமாக, கருத்து சுதந்திரம் அப்படிங்கறது அதுக்கு ஒரு லிமிட் உண்டு. நாம் தாம் நினைப்பதையெல்லாம் பேசுவதற்கு பேர் கருத்து சுதந்திரம் இல்ல. யாரை பற்றி பேசுகிறோம், என்ன பேசுகிறோம், கருத்து சுதந்திரம் கருத்து மீறப்படும் போது அதற்குரிய தண்டனையும் இஸ்லாம் மிக தெளிவாக வகுத்து தந்து விட்டது அப்படிங்கிறது தான் இந்த ஆயத்தின் ஊடாக இன்றைக்கு தமிழகத்திற்கு இஸ்லாம் சொல்லித்தருகிற பாடம். அல்லாஹ் விளங்குகிற அறிவை உங்களுக்கும் எனக்கும் உலகத்திலே உள்ள அனைத்து இஸ்லாமிய பெருமக்களுக்கும் தந்தரல் புரிவானாக. எதை கேட்டோமோ அந்த குர்ஆனின் மீது அதிகதிகமாக பிரியம் கொண்டவர்களாக வாழுகிற நாட்களில் அதீதியமாக குர்ஆன் ஓதுகிற மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் உலகத்திலே உள்ள அனைத்து இஸ்லாமிய பெருமக்களையும் ஆக்கி வைத்து, கேட்டதை அமல் செய்கிற நல்ல சிந்தனையை, அதன் மூலமாக இந்த ஆயத்தை கொண்டு அல்லாஹ் எதை எதிர்பார்த்தானோ, எதை செய்ய வேண்டும் என்று இந்த ஆயத்து தூண்டுகிறதோ, அப்படிப்பட்ட நல்லமல்களை செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் உலக முஸ்லீம்களையும் குறிப்பாக உங்களையும் என்னையும் அல்லாஹ் ஆக்கி தருவானாக. வாஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
Audio was